அப்படியே அந்த சுவாமி எப்போ திருமணம் அப்போ ஆரம்பிச்சுக்கலாம்
ஆரம்பிக்கலாமா? சரி.
அப்படியே.
அஸ்மன் குருப்யோ நமஹ. வேதாந்தலக்ஷ்மணமுனீந்திரகிருபாத்தபோதம் தத்பாதயுக்மதரதீரோகிருங்கராஜம் த்ரியந்தயுக்மகிருதபூரிபரிஸ்ரமந்தும் ஸ்ரீரங்கலக்ஷ்மணமுனிம் சரணம் ப்ரபத்யே. என் உயிர் தந்தளித்தவரை சரணம் புகு யானடைவே அவர் குருக்கள் நிறை வணங்கி பின்னருளால் பெரும் பூதூர் வந்தவள்ளல் பிரியனும் வியாழ வந்தாறு மணக்கால் நம்பி நன்னெறியை அவர் குறைத்த உய்யக் கொண்டார் நாதமுனி சடகோபன் சேனிநாதன் இன்ன முதத் திருமகள் என் இவரை முன்னிட்டு என் பெருமான் திருவடிகளடைகின்றேனே. சமஸ்தஜனநீம் வந்தே சைதன்யஸ்தன்யதாயினீம் ஸ்ரேயசீம் ஸ்ரீநிவாசஸ்ய கருணாஹாமிவ ரூபிணீம் கமவ்யனவதிம் வந்தே கருணாவருணாலயம் வுர்ரசைலதடஸ்தானாம் ஸ்வயம் வ்யக்திமுபாகதம் திசந்து மே தேவ சதாத்வதீயாஹ தயாதரங்காநுசரா கடாக்ஷாஹ ஸ்ரோத்ரேஷு பும்சாம் அமிர்தம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ருதகாமதேனும். ஸ்ரீரங்கநாதகுருபாதரோஜகம்சம் வேதாந்தரேஷிகபதாம்புஜபுங்கராஜம் ஸ்ரீமத்யதீந்திரஷடகோபதயாவலம்பம் வேதாந்தலக்ஷ்மணமுனிம் சரணம் ப்ரபத்யே. ஆச்சாரியாளுடைய ஸ்மரணமே ரொம்ப பவித்திரமானது. அசம்பாஷ்யான் சம்பாஷ்ய புண்ணியகிருதோ மனசா தியாயேத். ஏதோ சில அபச்சாரங்கள் நேர்ந்தாலும் கூட அந்த அபச்சாரங்களுக்கு பிராயச்சித்தம் ஆச்சாரிய ஸ்மரணம் என்பதாக அவ்வளவு ரொம்ப பவித்திரமானது ஆச்சாரிய ஸ்மரணம் என்று நம்ம பெரியவாள் காட்டி கொடுத்தா. எப்படி கங்கையானது ஸ்மரிச்ச மாத்திரத்தினாலே இல்லை குளிச்ச மாத்திரத்தினாலேயே ரொம்ப பவித்திரமாக்கக்கூடியதோ அதுபோல ஆச்சாரிய சந்ததியானது சந்ததியானது ஸ்மரிச்ச மாத்திரத்தினாலேயே அந்த வைபவத்தை நாம் அனுபவிச்ச மாத்திரத்தினாலேயும் ரொம்ப சுத்தமாக்கக்கூடியது. சுவாமி தேசிகன் நம்முடைய ஆச்சாரியர்களையெல்லாம் உயர்ந்த தீர்த்தங்களாக அனுபவித்து சொல்வார். தீர்த்தம் என்றால் ரொம்ப புண்ணியமான நீராடும் துறைக்கு தீர்த்தம்னு என்று பெயர். நம் ஆச்சாரியர்கள் தான் உண்மையான தீர்த்தங்கள். நமக்கு அந்த தீர்த்தங்களிலே பிரவேசிச்சாலே நமக்கு உயர்ந்த நன்மைகளும் சுத்தியும் ஏற்படும் என்பதாக சாதிக்கிறார். விகாஹே தீர்த்த பகுளாம் சீதளாம் குரு சந்ததிம் ஸ்ரீநிவாத தயாம் போதி பரிவாஹ பரம்பராம் என்பதாக. விகாஹே தீர்த்த பகுளாம் சீதளாம் குரு சந்ததிம் ஸ்ரீநிவாத தயாம் போதி பரிவாஹ பரம்பராம். எம்பெருமானுடைய கருணையே ஒரு பெரிய சமுத்திரம். அந்த சமுத்திரத்திலிருந்து அழகான பெருக்குகள் நீர்பெருக்குகளாக இருக்கும் நம்முடைய ஆச்சாரியாளுடையதான சந்ததி. அதிலே ஒவ்வொரு ஆச்சாரியாலும் ஒரு தீர்த்தத்துறை. அதிலே நாம் இறங்கினால் அந்த எம்பெருமானுடைய கருணையையே நாம் முழுமையாக நீராடுகிறோம், அந்த கருணையிலேயே நீராடுகிறோம் என்று அர்த்தம். இப்படி ரொம்ப வசதியான ஆச்சாரிய பரம்பரையை ரொம்ப பாக்யவசத்தினாலே அனுபவிச்சுட்டு வரோம். இன்றைக்கு நாம் அனுபவிக்க போகிற ஒரு பெரிய ஆச்சாரியர், உயர்ந்த ஆச்சாரியர் சாக்ஷாத் சுவாமி, சாக்ஷாத் சுவாமியே என்று சொல்லும்படியாக எழுந்தருளியிருந்து நம்முடைய சம்பிரதாயத்திற்கு முனித்ரிய சம்பிரதாயத்திற்கு ஒரு உயர்ந்த ஆச்சாரியரான திருக்குடந்தை தேசிகனை அனுகிரகிச்ச பெரிய மகான். அந்த மகானை நாம் இன்று அனுபவிக்கப் போகிறோம். சாக்ஷாத்து சுவாமி என்றே இவருக்கு திருநாமம். ஞானானுஷ்டான வைராகிய சேவதி என்றும் இவருக்கு பிரசித்தி உண்டு. இவருடைய சந்நியாச திருநாமம் வேதாந்த லக்ஷ்மணி லக்ஷ்மணமுனி என்பது, வேதாந்த ராமானுஜ சுவாமி என்பதுதான். எப்படி நம்முடைய திருக்குடந்தை ஆண்டவனுக்கு வேதாந்த ராமானுஜ மகாதேசிகன், அவருக்கு முன்னால் பேரழுந்தூர் ஆண்டவனுக்கு வேதாந்த ராமானுஜ மகாதேசிகன், அவருக்கும் முன்னால் வழுத்தூர் ஆண்டவனுக்கு வேதாந்த ராமானுஜ மகாதேசிகன் என்று இந்த திருநாமம் அது வேதாந்தத்தையும் நமக்கு தர்சனஸ்தாபகராயிருந்த ராமானுஜருடைய திருநாமத்தையும் அதே சமயம் நமக்கெல்லாம் கண்கண்ட தெய்வமாயிருக்கும் நம்முடைய தேசிகனுடைய திருநாமத்தையும் சேர்த்து வேதாந்த ராமானுஜ மகாதேசிகன் என்று இந்த ஆச்சாரியர்களை அனுபவிக்கிறோம், அனுசந்திக்கிறோம். இந்த திருநாமங்களுக்கு முன் காரணமாயிருந்த திருநாமம் சாக்ஷாத் சுவாமியினுடைய திருநாமம்தான். அந்த சுவாமிக்கு வேதாந்த ராமானுஜ மகாதேசிகன் என்பதான திருநாமம் அவ்வளவு சாக்ஷாத் பாஷ்யக்காரர் போலேயே சாக்ஷாத் தேசிகன் போலேயே எழுந்தருளியிருந்தார். இவருடைய அவதார ஸ்தலம் திருநாராயணபுரம் மேல்கோட்டை, மிக அருகத்திலே கொண்டல் என்ற அக்ரஹாரம். மேல்கோட்டை ரொம்ப உயர்ந்த வைஷ்ணவ ஸ்தலமாய் ஸ்ரீ பாஷ்யக்காரர் நாள் தொடங்கி அவராலே ஸ்தாபிக்கப்பட்டதான ரொம்ப பவித்திரமான க்ஷேத்திரம். பாஷ்யக்காரரே இந்த ஸ்தலத்திலே எம்பெருமானை கண்டெடுத்து, மூலவரையும் கண்டெடுத்து, உற்சவரையும் கண்டெடுத்து, உற்சவரையும் தேடிக்கொண்டு வந்து ஸ்தாபிச்சு வச்சார். அதனாலே பாஷ்யக்காரராலேயே அவருடைய மனோரசத்தினாலேயே உண்டானதான க்ஷேத்திரமானபடியினால இது ரொம்ப மற்ற க்ஷேத்திரத்தெல்லாம் காட்டிலும் இந்த க்ஷேத்திரத்துக்கு ஒரு தனிய பெருமை உண்டு. அதனாலே இந்த க்ஷேத்திரத்தில் பெருமாளுக்கு எவ்வளவு பெரிய ஒரு வைபவம் மகிமை உண்டோ அவ்வளவு மகிமையையும் விஞ்சும்படியாக இருக்கும் ஸ்ரீ பாஷ்யக்காரருடையதான வைபவமும் பிரபாவமும். இன்றைக்கும் இந்த க்ஷேத்திரத்தில் பெருமாளை விட ஸ்ரீ பாஷ்யக்காரருக்கு பிராதான்யம் அதிகம். அவ்வளவு பாஷ்யக்காரருடையதான பிரபாவம் உணரும்படியாக நடையாடும் க்ஷேத்திரம் திருநாராயணபுர க்ஷேத்திரம். சோழ தேசத்திலே சோழராஜாவினுடைய உபதிரவம் மிகுந்த போது ஸ்ரீ பாஷ்யக்காரர் மேல்கோட்டைக்கு எழுந்தருளினார். தொண்டனூரிலே பலகாலம் இருந்தார், மேல்கோட்டையிலையும் அவ்வப்பொழுது பலகாலம் இருந்தார். அப்படி எழுந்தருளிருந்த காலத்தில் தான் ஸ்ரீ பாஷ்யக்காரர் அங்கே மூலவரை தேடி ஸ்தாபிச்சார். அந்த க்ஷேத்திரத்தையே ராஜாவை கொண்டு அதை நிர்மாணித்தார். எம்பெருமான் சொப்பனத்திலே எம்பெருமான் பாஷ்யக்காரருக்கு தன்னை காட்டி கொடுத்து மூலவர் விக்கிரகத்தை இந்த இடத்திலிருந்து தேடி எடுத்து, கல்யாண புஷ்கரிலிருந்து தேடி எடுத்து பிரதிஷ்டை பண்ணி வச்சு ஆராதிக்க வேண்டுமென்று நியமித்தார். அந்த நியமனப்படியே பாஷ்யக்காரருக்கு பெருமாளும் கடைச்சு சம்பத்குமாரன் ஆச்சரியமான எம்பெருமான் அங்கே பிரதிஷ்டையாகி அன்றிலிருந்து இன்றுவரைக்கும் எல்லாரையும் அனுகிரகிச்சுண்டு விசேஷமான வைபவத்தோடு எழுந்தோடியிருக்கார். இந்த எம்பெருமான் மூலவருக்கு உற்சவர் எங்கே என்று பாஷ்யக்காரர் இயங்கின போது உற்சவர் டெல்லியிலே சுல்தான் அபகரிச்சுண்டு போனதினாலே அங்கே இருப்பதாக கேள்விப்பட்டு பாஷ்யக்காரர் இருந்து நடையாக எழுந்தருளியது. டெல்லியிலே சென்று சுல்தானிடமிருந்து எம்பெருமானை தம்முடைய திவ்ய மகிமையினாலே அந்த அர்ச்சாவதாரமூர்த்தி தானே நடந்து வந்து பாஷ்யக்காரருடைய மடியிலே ஏறிக்கொண்டார். அப்படி அந்த எம்பெருமான் அர்ச்சாவதாரமூர்த்தியை நடத்தி அழைத்து கொண்டு வந்து தன்னுடைய மடியிலே கொண்டு அவரை அங்கிருந்து ஏழை பண்ணி கொண்டு வந்து திருநாராயணபுரத்திலே பிரதிஷ்டை பண்ணி வச்சார் உற்சவமூர்த்தி. இதனாலே சம்பத்குமாரன் ராமப்ரியன் என்பதான திருநாமத்தோடைய திவ்யமாக செல்வப்பிள்ளை சேவை சாதிக்கிற க்ஷேத்திரம் திருநாராயணபுர க்ஷேத்திரம். நிறைய பேருக்கு இவ்வளவு வசத்தியான க்ஷேத்திரமாய் நம்முடைய சம்பிரதாயத்தில் குடைநடை வடைமுடி என்பதாக ஒரு வார்த்தை உண்டே. குடை என்றால் காஞ்சிபுரம், நடை என்றால் திருவரங்கம், வடை என்றால் திருவேங்கடம், அதுபோலே முடி என்றால் அது ராஜமுடியும் வைரமுடியுமாய் வசந்ததான திவ்ய புராண பிரசித்தமான அந்த வைரமுடியை சாத்திக் கொள்ளுகிற சம்பத்குமாரன் என்று நான்கு திருநாமங்கள், நான்கு எம்பெருமான்கள் சம்பிரதாயத்திலே விசேஷமாக இருக்க நித்தியம் அனுசந்தானம் பண்ணும் போதும் சுவாமி தேசிகன்னவுக்கு காட்டி கொடுத்தபடி ஸ்ரீரங்க மங்கள நிதிம் கருணாநிவாசம் ஸ்ரீ வேங்கடாத்ரி சிகராலய காளமேகம் ஸ்ரீஹஸ்தி சைலசிகரோஜ்வல பாரிஜாதம் ஸ்ரீ சந்தமாமி சிரசா யதுசைல தீபம் என்பதாக இந்த யதுசைல தீபம் என்பதாக பாஷ்யக்காரர் ஆதரிச்ச அந்த யதுசைலமாகிற மேல்கோட்டையும் சேர்த்துத்தானே தினமும் அனுசந்தானம் பண்றோம். நாலு திவ்ய தேசங்களை சேர்த்து பிரதானமாக அனுசந்தானம் பண்ணி கொண்டிருக்க உண்மையிலேயே திருநாராயணபுரம் திவ்ய தேசமா? ஆழ்வார் ஸ்ரீசூக்தியினாலே சொல்லப்பட்டது தானே திவ்ய தேசமா இருக்கணும். மற்ற மூன்றும் திவ்ய தேசங்கள் தான், ரொம்ப பிரதானம்தான். கோவில் திருமலை பெருமாள் கோயில் என்று அனுசந்தானம் பண்றோம். இதற்கு ஈடாக திருநாராயணபுரம் சேர்ந்திருக்க இந்த திருநாராயணபுரம் நம்முடைய திவ்யதேச பட்டியலிலே கிடையாதே, அபிமான க்ஷேத்திரமாய்த்தானே கிடக்கிறது என்றால் காரணம் இதுதான். ஆழ்வார்களுடைய காலத்திலே திருநாராயணபுரம் மேல்கோட்டையெல்லாம் யுகாந்தரத்திலே உயர்ந்த வைபவத்தோடு எழுந்த எம்பெருமான், எழுந்தொழுகிறந்த எம்பெருமான் மண்மூடி கிடந்ததுதான். ஆழ்வாருடைய காலங்களில் இந்த எம்பெருமானை மங்களாசாதனம் செய்ய முடியாமல் இருந்தது. ஆனால் இருந்தாலும் நம்மாழ்வார் விசேஷமாக ஈடுபட்டு இந்த எம்பெருமானை தன்னுடைய திவ்ய சாட்சா்காரத்தினாலே மங்களாசாதனம் பண்ணினார். பண்ணியிருந்தாலும் கூட அது ஸ்பஷ்டமாக தெரியவில்லை என்பதனால் அவரை திவ்ய தேசமாக கணக்கிலே எடுத்துக்கொள்ளும் வழக்கம் இல்லாமல் போய்விட்டது என்று ஸ்ரீபாஷ்யகாரர் திருவள்ளப்பட்டு இந்த எம்பெருமானுக்கு பாசுரம் உண்டு, ஆனால் இந்த க்ஷேத்திரத்தை சொல்லும்படியான பாசுரங்களே ஆழ்வார்கள் பாடவில்லை. ஏனென்றால் இந்த க்ஷேத்திரமானது க்ஷேத்திரமாக புலப்படாமல் இருந்ததினாலே, ரொம்ப யுகாந்தரத்திலே ஆராதிக்கப்பட்ட எம்பெருமான் பிரத்யக்ஷமாக ஒரு க்ஷேத்திரமாக இங்கே சேவை சாதிக்காததுனாலே இந்த ஆழ்வார்கள் மங்களாசாசனம் ஸ்பஷ்டமாக சொல்லலை. ஆனால் இருந்தாலும் நம்மாழ்வார் நமக்கெல்லாம் குலபதியாய் குறுகையில் வந்து கொழுப்படக்கிய குலபதி தந்த குறிப்பில் வைத்தனை என்று சுவாமி தேசிகன், குறுகையில் வந்து கொழுப்படக்கிய குலபதி என்ன கம்பீரமான வார்த்தை! நம்மாழ்வாரை பற்றி சாதிக்கிறார், குறுகையில் வந்து கொழுப்படக்கிய குலபதி பராங்குஷன் என்ற திருநாமம். அங்குஷமாக இருந்தார் மற்றவர்களுக்கெல்லாம். சர்வேஸ்வரன் நாராயணன் ஸ்ரீஹப்பதி அவனே பரதத்துவம் என்று ஒத்துக்காதவாளுக்கு யானையை அடக்கிற அங்குஷம் போலே இருப்பார் நம்மாழ்வார். அவருடைய ஸ்ரீசூக்திகளும் அவருடைய மகிமையும் அப்படி இருந்ததினாலே பராங்குஷர் என்று அப்பேற்பட்ட ஆழ்வாருடைய மங்களாசாசனம் உண்டு, சம்பத்குமாரனுக்கு அந்த ஆழ்வாருடைய மங்களாசாசனம் உண்டு என்று திருவுள்ளப்பட்டு சாதிக்கிறார். உருநாயகமாய் ஓட உலகுடனாண்டவர் கருநாய் கவர்ந்த காலர் சிதைகிய பானையர் பெருநாடு காண இம்மையிலே பிச்சை தாம் கொள்வர் திருநாரணன் தாள் காலம் பெறச் சிந்தி தூய்மினோ. ஒரு நாயகமாகி ஓட உலகுடனாண்டவர். இந்த பாசுரத்தில் ஆழ்வார் ஐஸ்வர்யமெல்லாம் எம்பெருமான் கொடுக்க வருவது, கர்மானுரூபமாக வருவது. ஐஸ்வர்யம் நம்மை விட்டு போகும், விடாத செல்வம் சம்பத்குமாரன்தான். அந்த செல்வப்பிள்ளையை அந்த சம்பத்குமாரனை ஆசிரியுங்கோள், அந்த திருநாரணனை ஆசிரியுங்கோள். எல்லா செல்வமும் சம்பத்குமாரனே என்று திருவுள்ளப்பட்டு சாதிக்கிறார். அதனாலே இந்த திருவாய்மொழியிலே நாலாம்பத்து முதல் பாசுரத்து அது சம்பத்குமாரன் விஷயமானது, நம்மாழ்வார் திருவுள்ளமானது என்று ஸ்ரீபாஷ்யகாரர் இந்த பாசுரத்தையும் இந்த பதிகத்தையும் சம்பத்குமாரனுக்கு என்று சமர்ப்பிச்சாராம். அதனாலே ஸ்ரீபாஷ்யகாரர்னாலே ரொம்ப அபிமானிக்கப்பட்டதாய் ஆழ்வார் திருவுள்ளத்தினாலே இதுவும் திவ்ய தேசத்துக்கு ஈடான பெருமை உடையதுதான் என்று சொல்லப்பட்டதான திருநாராயணபுர க்ஷேத்திரம், அந்த க்ஷேத்திரத்திலே ரொம்ப பெரிய மகான்களெல்லாம் இந்த க்ஷேத்திரத்திலே அவதரிச்சவாதான். நாம் முன்னையே கூட பார்த்துருக்கோம், ஆதிவஞ்சோபஸ்வாமியும் இந்த க்ஷேத்திரத்திலே அவதரிச்சவர் தான். இந்த க்ஷேத்திரம் பாஷ்யக்காரருடையதான மகிமையை அனுசந்தானம் பண்ணதினாலே பவித்திரமாய் உயர்ந்த மகான்களை அடுத்தடுத்து இந்த உலகத்துக்கு கொடுத்து வந்திருக்கிறது. அதிலே இந்த க்ஷேத்திரத்தையே சேர்ந்து மிக அருகிலே கொண்டல் என்கிற ஒரு அக்ரஹாரத்திலே சாக்ஷாத் சுவாமியினுடையதான ஒரு திவ்யமான அவதாரம். சாக்ஷாத் சுவாமி என்று ஏன் இவருக்கு இந்த திருநாமம் வந்தது என்று பெரியவர்கள் ரொம்ப ரொம்ப அதிசயப்பட்டிருக்கா. எத்தனையோ சுவாமிகள், மொத்த பேரும் சுவாமிகள் தானே, நம் சம்பிரதாயத்திலே சுவாமிகள் குறைவா? ஆனால் அத்தனை சுவாமிகளுக்கும் மத்தியத்தில் சாக்ஷாத்து சுவாமிதான் என்று சொல்லும்படியான பெருமை இவருக்கு எப்படி இப்படி ஏற்பட்டது என்றால், இந்த சுவாமியினுடைய அவதாரம் ரொம்ப விசேஷம். இந்த அவதார விசேஷத்தினாலே இவருக்கு இந்த திருநாமம் பிரசித்தி ஆயிடுச்சு. இந்த சுவாமியினுடைய திருத்தகப்பனார் ஸ்ரீனிவாசாச்சாரியர் என்று திருநாமம். ஸ்ரீனிவாசாச்சாரியர் ரொம்ப ஞானானுஷ்டான வைராக்கிய பிரதானராய் கொண்டல் என்ற அக்ரஹாரத்திலே ரொம்ப உயர்ந்த மகானாய் எழுந்தருளியிருந்தார். அந்த மகானுக்கு குமாரர் அவதாரம், அவர்தான் இந்த சுவாமி, இந்த சாக்ஷாத் சுவாமி என்று சொல்லுகிறோமே அவர். அன்றைக்கு சித்திர திருவாதிரை, சித்திரை திருவாதிரை என்றாலே திருநாமபுர க்ஷேத்திரங்களிலே அது பாஷ்யக்காரருடைய அவதார தினமானபடினாலே ரொம்ப ரொம்ப ஈடுபாடான ஒரு தினம் அது. எப்படி புரட்டாசி சிரவணம் என்று சொன்னால் எங்கு பார்த்தாலும் அவரு தேசிக பக்தி இங்கே நமக்கு பரிமளிக்கிறதோ, அதுபோல சித்திர திருவாதிரை என்று சொன்னால் ராமானுஜ பக்தி வெள்ளம் எடுக்கும் தினம். சித்திரத்தை ஸ்ரீபெரும்போதூரிலும் பார்க்கிறோம். இப்படி பாஷ்யக்காரருடைய திருமேனிகள், அதுவும் பிராச்சீனத்திலே பாஷ்யக்காரருடைய சாட்சாத் சிஷ்யர்களினாலே பிரதிஷ்டை செய்யப்பட்டதான க்ஷேத்திரங்கள் என்றால் அங்கே பாஷ்யக்காரருடைய சித்திர திருவாதிரை ரொம்ப விசேஷம். அது புல்லான்தான் பிரதிஷ்டை பண்ணினார் பாஷ்யக்காரரை, ஸ்ரீரங்கத்திலே பிரதிஷ்டை பண்ணினார். அதே கிடாம்பி ஆச்சான், அவர் மேல்கோட்டையிலே ஸ்ரீபாஷ்யக்காரரை பிரதிஷ்டை பண்ணி வச்சார். நடாதூர் அம்மாள், அவர் காஞ்சிபுரத்திலே ஸ்ரீபாஷ்யக்காரரை பிரதிஷ்டை பண்ணி வச்சார். பாஷ்யக்காரருடைய அவதாரஸ்தலம் ஸ்ரீபெரும்புதூர், அந்த ஸ்ரீபெரும்புதூர் ஸ்தலத்திலே முதலையாண்டான் பிரதிஷ்டை. இப்படி பாஷ்யக்காரருடைய இந்த பிரதானமான ஸ்ரீபாஷ்ய சிம்மாசனாதிபதிகள் என்று பாஷ்யக்காரராலேயே ஸ்தாபிக்கப்பட்ட இந்த நான்கு பேர் முக்கியமாக இந்த நாலு க்ஷேத்திரத்திலே பிரதிஷ்டை பண்ணினான். இன்னும் பல க்ஷேத்திரத்திலே சிஷ்யாள் பிரதிஷ்டை பண்ணி நடந்துட்டு தான் ஆச்சாரியருடைய பாஷ்யக்காரருடைய வைபவம் நடந்துட்டு வருது. ஆனால் அந்த பாஷ்யக்காரருடைய பிரதான சிஷ்யாளாக இருந்த ஸ்ரீபாஷ்ய சிம்மாசனாதிபதிகளாக இருந்த இந்த உயர்ந்த மகான்கள் பிரதிஷ்டை பண்ணி வச்சது ஸ்ரீரங்கத்திலே புல்லான், மேல்கோட்டையிலே கிடாம்பி ஆச்சான், நடாதூர் ஆழ்வான் காஞ்சிபுரத்திலே பிரதிஷ்டை பண்ணினார், ஸ்ரீபெரும்புதூரிலே முதலையாண்டான் பிரதிஷ்டை பண்ணி வச்சார். அதனால இந்த க்ஷேத்திரங்களிலே அந்த பாஷ்யக்காரருடைய பாஷ்யக்காரரிடத்துல இருக்கிற பக்தியினுடைய வெள்ளம் இன்றைக்கும் அனுபவிக்கலாம்படி இருக்கு. அதுல மேல்கோட்டையிலே ஆச்சானுடைய பிரதிஷ்டையாய் இன்றளவும் ரொம்ப ரொம்ப விசேஷமாக வைபவத்தோட பாஷ்யக்காரர் எழுந்தோடி இருக்கார் என்பது எல்லாரும் அறிஞ்ச விஷயம்தான். அந்த பாஷ்யக்காருடைய திருநக்ஷத்திரத்தை அன்னைக்கு சித்திர திருவாதிரை அன்னைக்கு இந்த சுவாமியினுடைய அவதாரம் தீதியிலே பாஷ்யக்காரர் எழுறார். அதே சமயத்தில் பாஷ்யக்காரரை இதில் எழுச்சி சேவிச்சுருக்கார் அந்த ஸ்ரீனிவாசாச்சாரியர். அந்த ஸ்ரீனிவாசாச்சார ஆத்து வாசலில் பாஷ்யக்காரர் எழுறக்கச்சே உள்ளேந்து செய்தி வருது, ஸ்ரீனிவாசாச்சாரியருக்கு செய்தி வருது உள்ளே ஒரு புத்திரன் ஜனிச்சிருக்கான்னு. அவருக்கு பரமானந்தம். பாஷ்யக்காரர்னாலே நெஞ்சு உருகி போகக்கூடிய மகான்கள் இல்லையா? ராமானுஜ நூத்தந்தாதியிலே அமுதனார் அருளி செய்யும் போது பாஷ்யக்காரர் என்றாலே அப்படியே உருகுவாளே. அந்த மகான்களுடைய அனுகிரகம்தான் வேணும். பாஷ்யக்காரருடைய திருநாமத்தை சொன்ன மாத்திரத்திலேயே உருகிறவா, பாஷ்யக்காரருடைய சொல்லமுதை ரொம்பவும் ஈடுபட்டு அமிர்தத்தை காட்டிலும் உசத்தியா நினைக்கிறவா, பேரொன்று மற்றில்லை நின்சரணன் நீ, அப்பேரளித்தற்கு ஆறொன்றுமில்லையும் அட்சச்சரணன் நீ, என்றி பொருளை தேருமவர்க்கும் எனக்கு உனைத்தந்த செம்மை சொல்லால் கூறும் பரமந்து ராமானுஷா மெய்மெய் கூறிடிலே, பேரொன்று மற்றில்லையினின் சரணன் நீ, அப்பேரளித்தற்கு ஆர் ஒன்றுமில்லை மற்றை சரணன் நீ என்று இப்பொருளை தேரும் அவர்க்கும் எனக்கு முனை தந்த செம்மை சொல்லால் கூறும் பரமன். எம்பெருமானாருடைய திவ்ய வைபவமே நமக்கு எல்லா பேரும் திருவடியே பேரும் என்று இருந்த மகான்களாச்சே. அப்பே ஏற்பட்ட அந்த ஸ்ரீனிவாச ஆச்சாரியருடைய அந்த ஆச்சாரிய பக்தி பாஷ்யக்காரரிடத்திலே இருந்த அது ஒரு பரிபூர்ண பக்தியினாலே ஸ்ரீனிவாசாச்சாரியருக்கு அந்த பாஷ்யக்காரருடைய அனுகிரகத்தினாலேயே போல ஒரு புத்திரன் பாஷ்யக்காரருடைய திருநக்ஷத்திரத்து அன்னைக்கே அவதாரமானார். அவர்தான் இந்த சாக்ஷாத் சுவாமி. அவரும் பாஷ்யக்காரரை சேவிச்சுட்டுருக்கார், பரமானந்தப்பட்டுருக்கார். அதுவும் திருநக்ஷத்திரத்தன்னைக்கு பாஷ்யக்காரர் சேவிச்சுட்டுருக்கார் ஸ்ரீனிவாசாச்சாரியர். அப்பொழுது இந்த குமாரர் அவதரித்தார் என்ற செய்தி வந்தவுடனே அவர் ரொம்ப ஆனந்தப்பட்டுட்டார். அவர் எப்படியாக்கும் கண்ணனை பார்த்து எப்படி பெண்டிர் வாழ்வார் நின்னொப்பாரை பெரிதுவென்னும் ஆசையாலே கண்டவர்கள் போக்கொழிந்தார் கண்ணினையால் கலக்க நோக்கி. பெண்டிர் வாழ்வார் நின்னொப்பாரை பெரிதுவென்னும் ஆசையாலே திருவாய்ப்பாடியிலே கண்ணனை சேவிச்ச ஆய்ச்சியர்கள் இடைச்சியர்கள்லாம் அவெல்லாம் கண்ணனை பார்த்தா என்ன நினைச்சுப்பாளாம் அப்படின்னா, இந்த அங்கே ஊரில் இருக்கிற பெரிய பெண்கள் எல்லாம் என்ன நினைச்சுப்பா, இந்த கண்ணன் போலே ஒரு குழந்தை இந்த நம்ம வயத்திலே வந்து பிறக்க மாட்டானா என்று ரொம்ப ஏங்குவாளாம். பெண்டிரு வாழ்வார் நின் ஒப்பாரை பெரிதுமின்னு ஆசையாலே கண்ணனை பார்த்துவாள்லாம் கண்ணன் போலே ஒரு குழந்தை வரணுமே நமக்குன்னு ஆசைப்படுவாளாம். அதுபோல பாஷ்யக்காரர் போலே ஒரு புத்திரன் ஜனிக்க வேணும்னு அவர் ஆசைப்பட்டாரோ என்னவோ, பாஷ்யக்காரருடைய அனுகிரகத்தினாலே அன்னைக்கே அதே போல திருநக்ஷத்திரத்திலே அந்த குழந்தை ஜனிச்சிருக்கான் என்று அந்த செய்தி வருது. வாசல்லே பாஷ்யக்காரர் உள்ளுக்குள்ளே குழந்தை பிறந்திருக்கார். அதை பார்த்து அந்த சுவாமி ஒரு அதிசயமான ஒரு வாக்கு அன்னைக்கு சொன்னாராம். வாசல்லே ஒரு சுவாமி, உள்ள ஒரு சுவாமின்னாராம். அதனால தான் அவருக்கு உள்ள ஒரு அதனாலே அவருக்கும் சுவாமின்ற திருநாமம். வாசலிலே ஒரு சுவாமி, உள்ளையும் ஒரு சுவாமி. வாசலிலே பாஷ்யக்காரர், உள்ளையும் யாராவது குழந்தைய பிறந்த உடனேயே வாசல் இருக்கிற சன்னியாசியோடே ஒப்பிட்டு சொல்லுவாளோ, அவர் ஒப்பிட்டு சொன்னதுக்கு தாத்பரியம் உண்டு என்று பெரியவர்கள் சொல்லுவார். அந்த சுவாமி ஜோசியத்தில் ரொம்ப நிபுணர். ஜோசியத்தில் ஆரூடம்னு ஒரு சாஸ்திரம் உண்டு. ஜோசியத்தில் பல சாஸ்திரங்கள் உண்டு, பல விதமான ஜோசியம் சொல்வது உண்டு. இப்பவே நமக்கே நிறைய பேர் கேள்விப்படுறோம் இல்லையா, ரேகையை வச்சு சொல்கிறது உண்டு, கைரேக ஜோசியம் சொல்கிறவா, கிரகங்களை வச்சு சொல்கிறவா, அந்த ஜோசியம் உண்டு. இதே போல இன்னும் இப்பெல்லாம் நிறைய நியூமராலஜி என்று அதை கூட வச்சு ஜோசியம்லாம் சொல்கிறா. இதே போல் பிராச்சீனத்தில் நிறைய ஜோசிய வகைகள்லாம் உண்டு. அதில் இந்த சோழி ஜோசியம் என்பதெல்லாம் கூட உண்டு. அதில் ஆரூட ஜோசியம்னு ஒன்று உண்டு. ஆரூட ஜோசியம் என்றால் அந்த சமயத்தில் எந்த சமயத்தில் எதை பற்றி பேசுகிறாளோ அந்த சமயத்தில் அப்பொழுது அந்த லக்னமானது உதிச்சு எவ்வளவு ஆரூடமாயிருக்கு என்று கணக்கு. அதுக்கு தான் ஆரூடம்னு பேர். லக்னம் எவ்வளவு ஆரூடமாயிருக்கு, ஆரூடமாயிருக்குன்னா எவ்வளவு ஏறி இருக்குன்னு அர்த்தம். அது லக்னம் என்பது நமக்கு தெரியும், 12 ராசிகள் தெரியும். மேஷம் ரிஷபம் மிதுனம்னு 12 ராசிகள். அந்த 12 ராசிகளில் ஒவ்வொரு ராசியும் கிழக்கு திக்கையிலே சூரியன் உதிக்கிற அந்த ஸ்தானம் உண்டோ இல்லையோ, அந்த ஸ்தானத்திலே வந்து 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 மேலே மேலே ஒவ்வொரு லக்னமாக தினம் மேலே மேலே ஏறி 12 லக்னமும் ஒரு சுற்று சுற்றி வரும். ஒரு லக்னத்துக்கு சுமாராக 2 மணி நேரம்னு வச்சுக்கணும். எக்ஸாக்டாக 2 மணி நேரம் கிடையாது, கொஞ்சம் கொஞ்சம் ஏற்றத்தாழ்வு உண்டு. அது கொஞ்சம் ஒரு லக்னத்துக்கு 2 மணி நேரம்னு கணக்கு வச்சா அந்த லக்னமானது கிழக்கு திக்கில் 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி உதிச்சுண்டே அசைஞ்சு மேலே மேலே மூவ் ஆகிட்டே இருக்கும். அது மாதிரி அந்த லக்னமானது எவ்வளவு ஆரூடமாக இருக்குது, ஆரூடமாக இருக்குன்னா ஏறி இருக்குதுன்னு அர்த்தம். லக்னம் எவ்வளவு ஆரூடமாக இருக்குது என்பதை வச்சு அந்த லக்னம், அந்த லக்னத்துக்கு உடையவன் அதிபதி, இந்த கணக்கெல்லாம் போட்டு உடனே டக்குன்னு ஒரு முடிவெடுக்கிறது. இந்த ஆரூட ஜோசியத்துக்கு உடனே முடிவெடுக்கிற ஒரு வழி உண்டு. அதனால் அந்த ஆரூட சாஸ்திரமும் ரொம்ப பிரசித்தம்தான், பாரத தேசத்திலே ரொம்ப பிரசித்தம்தான். நிறைய ஜோசியெல்லாம் இருந்திருக்கா, ரொம்ப துல்லியமாகவும் சொல்லிவிடுவா. மற்ற ஜோசியங்கள்லாம் விட ஆரூட சாஸ்திரம் நல்லா தெரிஞ்சிருந்தா அதை உடனடியாக அதை நிர்ணயித்து சொல்கிறது ரொம்ப அது வழக்கம். அது ரொம்ப பிரசித்தமான ஒரு விஷயம். அது அந்த சீனிவாசாச்சாரியர் ஜோசியத்திலையும் அதே சமயம் ஆரூட ஜோசியத்திலையும் ரொம்ப பண்டிதராக இருந்திருப்பார். அதனால தான் அந்த மாதிரி சொன்னாரோ என்னவோ. இல்லைன்னா ஒருத்தரும் குழந்தை பிறந்த உடனே வாசலில் எழுற சன்னியாசியோடு ஒப்பிட்டு சொல்ல மாட்டா. அதனாலே உள்ளேயும் ஒரு சுவாமி, வெள்ளையும் ஒரு சுவாமி, சாக்ஷாத் சுவாமி என்று அப்பொழுதிலிருந்தே அவருக்கு அந்த ஒரு அந்த சுவாமி என்றதான ஒரு ஒரு திருநாமம் கூடவே சேர்ந்து எல்லாரும் சொல்லும்படியா ஏற்பட்டு போச்சு. அவரோ அது பாஷ்யக்காரர் அவதரிச்ச தினத்துல அவதரிச்சதுல ஒரு பெரிய ஒரு மகிமை உண்டு, ஒரு பெருமை ஒத்துமை உண்டு. என்னன்னா பாஷ்யக்காரர் சித்திர திருவாதிரை, அதே போல பாஷ்யக்காரரிடத்திலே ரொம்ப அச்சஞ்சலமான பக்தியோடு பாஷ்யக்காரருடைய திருமேனியிலே ரொம்ப ஈடுபட்டு பாஷ்யக்காரருடைய திருமேனிக்காகவே மடப்பள்ளி ஆச்சானா இருந்து அவருக்கு பிக்ஷ சாதித்து கொண்டு வந்த கிடாம்பி ஆச்சான் அந்த பாஷ்யக்காரருடையத்திலே அவ்வளவு ஈடுபட்டு இருந்ததுனால அவருக்கு அவதரித்த திருக்குமாரர் அவருக்கு ராமானுஜன் திருநாமம். அது ராமானுஜன் என்ற திருநாமத்தோடு எழுந்துள்ளிருந்த அந்த மகான் அவரும் சித்திர திருவாதிரை தான். பாஷ்யக்காரருடைய அனுகிரகத்தினாலேயே பாஷ்யக்காரருக்கு கைங்கரியம் பண்ணி கொண்டிருந்த பரமஸ்ரத்தையினாலேயே கிடாம்பி ஆச்சானுக்கு அவதரித்த குமாரர் அவரை ராமானுஜ பிள்ளான் என்று நம்முடைய ரகசிய பரம்பரையிலே நாம் நம்முடைய ஆச்சாரியராக சேவிக்கிறோம். அந்த சுவாமியும் சித்திர திருவாதிரை தான். அதாவது பாஷ்யக்காரருடைய மடப்பிள்ளை சிஷ்யரான மடப்பிள்ளை ஆச்சாரனுடைய புத்திரர் நம்ம ஆச்சாரியன் அவர் ராமானுஜ பிள்ளான்னு திருநாமம். அந்த ராமானுஜ பிள்ளானுடைய பேரன் அவர் தான் நம்முடைய கிடாம்பி அப்புள்ளார், வாதிகம் சாம்புவாகர் அப்புள்ளார். அவர் அவரும் ராமானுஜ பிள்ளான் தான். அவரும் இதே போல சித்திர திருவாதிரை தான். இது எப்படி அந்த சித்திர திருவாதிரையிலே அவதரிக்கிற நம்ம ஆச்சாரியாளுடைய வைபவம் என்னன்னா அது பாஷ்யகாரருடைய ஒரு பரிபூர்ண கிருபை. நமக்கு பாஷ்யகாரரே கிடைச்சுட்டார், அன்னைக்கு எழுந்தருள் இருந்த பாஷ்யகாரர் இன்னைக்கும் நமக்கு கிடைக்கிறார் என்று அந்த உலகம் அந்த பெருமையை புரிஞ்சுக்கிறா போல பாஷ்யகாரருடைய சிஷ்யால் இப்படி அவதரிக்கிற வழக்கம். அதில் பாஷ்யக்காரருடைய மடப்பிள்ளை ஆச்சானுடைய குமாரர் ராமானுஜ பிள்ளானும் சித்திர திருவாதிரை நம்ம ரகசிய பரம்பரையில் ஆச்சாரியன். அதே போல ஆத்திரேய அப்புள்ளார் அவருடைய பேரன் அவரும் சித்திர திருவாதிரையிலே அவதாரம். இந்த சித்திர திருவாதிரையிலே அவதரித்த அப்புள்ளார் எப்படி தேசிகனுக்கு ரொம்ப உயர்ந்த ஆச்சாரியராய் நமக்கெல்லாம் இந்த உலகத்துக்கு தேசிகனை கொடுத்த ஆச்சாரியரோ அதே போல தான் இந்த சாக்ஷாத் சுவாமியும் சித்திர திருவாதிரையிலே அவதரிச்சு இந்த முனித்திரிய சம்பிரதாயத்துக்கு என்று ஒரு பெரிய ஐஸ்வர்யமான திருக்குடந்த தேசிகனை உலகத்துக்கு கொடுத்தார் இவர். அந்த திருக்குடந்த தேசிகனை உயர்ந்த மகானாய் ஆச்சாரியனாய் இந்த முனித்திரிய சம்பிரதாயத்திற்கு எப்படி பாஷ்யக்கார நம்ம சம்பிரதாயத்திலே கூட்டஸ்தர்கள் என்று சொன்னால் பெரியவாருடைய வழக்கம் என்னன்னா முதல்ல நம்மாழ்வார் கூட்டஸ்தர், அதுக்கடுத்தது பாஷ்யக்காரர் கூட்டஸ்தர், அதுக்கடுத்தது தேசிகன் கூட்டஸ்தர், அதுக்கப்புறம் இந்த முனித்திரிய சம்பிரதாயத்திற்கு திருக்குழந்த தேசிகன் கூட்டஸ்தர். இப்படி நாலு கூட்டத்தாள் நம்ம சம்பிரதாயத்துக்கு சொல்கிற வழக்கம். அப்பேற்பட்ட கூட்டஸ்தரான திருக்குழந்த தேசிகனையே கொண்டு உருவாக்கி கொடுத்த பெருமை இந்த சாக்ஷாத் சுவாமிக்கு தான். இந்த சாக்ஷாத் சுவாமி இவர் திருநாராயணபுரத்திலே அவதரிச்சார்னு பார்த்தோம். அதுவும் ரொம்ப விசேஷமாக அவதரித்தது பாஷ்யக்காரருடைய திருநக்ஷத்திரத்திலே அவதரிச்சார்னு பார்த்தோம். அதுலேயும் ரொம்ப விசேஷமா ஆத்து வாசல்ல பாஷ்யக்கார் எழுதி அனுகிரகிச்சுருக்கச்சே அப்போ அவதரிச்சவர் என்பது இந்த ரொம்ப இப்போ ஏற்பட்ட இந்த ஒரு பழைய நாளே அனுபவம் எல்லாம் இப்போ எல்லாருக்கும் ரொம்ப கிடைக்காம போயின்னு இருக்கு. பெரியவாள் அந்த எம்பெருமான் சன்னதியை சுற்றியே நமக்கு கிரகங்கள் அமைச்சுண்டு வாழறது, அதே பெருமாளையும் ஆச்சாரியாலையும் எப்பவும் எழுந்திரளம் பண்ணி கொண்டு வீதியிலே அவளுடைய புறப்பாடுகளிலே கைங்கரியம் பண்ணி கொண்டு நம்ம வீதி எப்பேற்பட்ட வீதி என்றால் பெருமாளும் ஆச்சாரியாலும் அனவரதம் உற்சவம் காணும் வீதி என்ற பெருமையோடைய தான் நம்ம பெரியவாள் எல்லாரும் அந்த மாதிரியான ஒரு நல்ல க்ஷேத்திரங்களிலே வசிச்சுண்டு வந்தா. இப்போ இருக்கிற கால நிலைமையில் அந்த மாதிரியான கொடுப்பனை இல்லை. ஆனால் இருந்தாலும் பெருமாளை எப்படியாவது ஆராதிக்கும்படியான ஒரு கொடுப்பனை இருக்கா, இருந்தாலும் பெருமாளுடைய வைபவத்தை கேட்கும்படியான கொடுப்பனையாகவாவது இருந்தாலும் ஆச்சாரியாளுடைய பெருமையை அனுசந்தானம் பண்ணும்படியான ஆச்சாரியாருடைய திருநக்ஷத்திரத்தை கொண்டாடும்படியாக ஏதாவது ஒரு வைஷ்ணவ சம்பத்து, அந்த வைஷ்ணவ சம்பத்தை நாம் அனுபவிச்சாலும் அந்த வைஷ்ணவ சம்பத்தை நாம் அபிவர்தனம் பண்ணினாலும் அதுவுமே இப்பொழுது கிடைக்கிறதுக்கு அரியதாய், இது கிடைச்சாலே நமக்கு எல்லாம் கிடைச்சா போலே திருப்தி பட்டு கொள்ள வேண்டும்படியாக இங்கே காலப்போக்கு அப்படி இருக்கு. அந்த ரீதியில தான் நமக்கு இப்போ இந்த குரு பரம்பரை பிரபாவம் சொல்லும்படியாயும் கேட்கும்படியாயும் கிடைச்சிருக்கே என்று இதையே ஒரு பெரிய சுகிருதமாக நினச்சி கொள்ள வேண்டியதா பெருமாள் அனுகிரகிச்சிருக்கார். ஆச்சாரிய அனுகிரகத்தினாலே நடந்துட்டு இருக்கு. இப்பொழுது இந்த சாக்ஷாத் சுவாமியினுடைய அவதார விசேஷத்தை பார்த்தோம் இல்லையா, இந்த சாக்ஷாத் சுவாமியினுடையதான ஞான விசேஷம் வைராக்கிய விசேஷத்தை சொல்லச்சு. இந்த சுவாமி அப்படியே எப்படி அந்த பெரியவாள் அந்த காலத்தில் ஏகசந்தையா ஒரு தரம் சொல்லி கொடுத்தாலே மொத்தத்தையும் கிரகிச்சுருவா, அதை சொன்னதை அப்படியே ஞாபகம் வச்சுப்பா என்று சொல்லுவாள். அதுபோல மகாமேதாவியாக இருந்தார் இந்த சுவாமி. அது மாத்திரம் இல்லை, அந்த அனுஷ்டானம் எப்படி இருக்கும்னா மொத்தத்தில் இந்த சுவாமியை சேவிச்சா போகிறோம், எல்லா பெரியவாழும் எப்படி இருந்தான்றத அப்படியே சாட்சாத்தா சேவிச்சுக்கலாம் என்பதனால இந்த சுவாமிக்கு அப்போவிலிருந்தே சாட்சாத் சுவாமின்னு பேரை வர ஆரம்பிச்சு கொடுத்து. இந்த சுவாமின்ற விவகாரம் இருக்கு, அது இன்றளவும் கூட இன்றைக்கும் கூட நான் திருநாராயணபுரத்தில் சுவாமின்னா பாஷ்யக்காரர் தான் சுவாமி. திருநாராயணபுர க்ஷேத்திரத்தை சேர்ந்தவரான் அப்படின்னாலே இவருக்கு சாட்சாத் சுவாமி என்றதான திருநாம் எதனால் வந்ததுன்னா சாட்சாத் பாஷ்யக்காரர் போலேயே இருக்காரே என்று. அன்னைக்கு பாஷ்யக்காரரை சேவிக்கல, இந்த சுவாமியை சேவிச்சான்னா அப்படியே பாஷ்யக்காரர் போலேயே இருப்பாரே இருக்காரே என்று அப்படி ஒரு ஒரு கீர்த்தி இந்த சுவாமியினுடைய தேஜோ விசேஷம் அவருடைய அனுஷ்டானம் அந்த ஞானம் இதெல்லாம் இந்த சுவாமியை பாஷ்யக்காரரோட ஒப்பிடும்படியாக இருந்தார். அந்த அதனால தான் இவருக்கு இந்த இந்த திருநாமம் நிலைச்சு போச்சு. இன்றைக்கும் இன்றைக்கும் திருநாராயணபுரத்தில் சுவாமின்னா பெருமாள் சுவாமி இல்லை, பாஷ்யக்காரர் தான் சுவாமின்னு சொல்கிற வழக்கம். பெருமாள் பெருமாள் தான், சுவாமின்னு சொன்னால் பாஷ்யக்காரர் தான். அதனால் அந்த க்ஷேத்திரத்தினுடைய விவகார பிரகாரம் இவருக்கு சுவாமின்னா பாஷ்யக்காரர், இவர் சாட்சாத் பாஷ்யக்காரர் போலேயே இருக்கார் என்பதனாலே இவருக்கு சாட்சாத்து சுவாமி சாட்சாத்து சுவாமி என்றே ஒரு திருநாமம் சின்ன வயசுலேருந்தே அவர் ஆரம்பிச்சு கொடுத்து. அவ்வளவு சிறு வயதிலே இப்போ ஏற்பட்ட ஒரு பெரிய கீர்த்தியை பெறுவது என்பது, அதுவும் அவ்வளவு மகான்கள் இருந்த பூமியில் அத்தனை மகான்கள் மத்தியத்திலே அவாளுமே இந்த சுவாமியை சாட்சாத்து சுவாமி தான் சொல்ல முடியா எழுந்தளவு இருந்தார். அது அந்த பெருமையை நினச்சி பார்த்தா ரொம்ப அபாரமாக இருக்கு. இந்த சுவாமிக்கு விவாகமாச்சு, காலத்தில் விவாகமாச்சு. ஒரு விஷயம் சொல்லுவார், ரொம்ப அந்தரங்கமான விஷயம் இது. ஆனால் இருந்தாலும் இந்த சுவாமியினுடைய வைராக்கியத்தை தெரிஞ்சு கொள்வதுக்கு பெரியவா சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் இது. சுவாமிக்கு விவாகமாச்சு, அப்புறம் ருத்துசாந்தி, ருத்துசாந்தின்னா சாந்தி கல்யாணம். அந்த சாந்தி கல்யாணத்து அன்னைக்கு கூட இந்த சுவாமி ராத்திரிக்கெல்லாம் புஸ்தகம் தான் பார்த்துட்டு இருந்தாராம். இது கூட எப்படி சுவாமி வெளியில் சமாச்சாரம் வருமானா, அந்த சுவாமி இதே போல ரொம்ப விரக்தராகவே விவாகமான பிறகும் எப்பொழுதும் விரக்தராகவே இருந்து வந்தது. என்னைக்காவது ஒரு நாள் அந்த சுவாமியினுடைய தேவிகள் சின்ன பொன் குழந்த சின்ன பொண்ணு தானே அந்த வயசில், என்னைக்காவது ஒரு நாள் அம்மா கிட்டேயோ இல்லை மாமியார் கிட்டேயோ சொல்ல மாட்டாளா அந்த மாதிரி சொன்னபோது இதை கேட்டு திருத்தவப்பனார் சுவாமியினுடைய திருத்தவப்பனார் ஸ்ரீனிவாசாச்சாரியர், அப்பா குழந்த வைராக்கியம் விசேஷந்தான், ஆனால் இருந்தாலும் கிரகஸ்தனுக்குன்னு ஒரு தர்மம் உண்டு, அதனால இந்த மாதிரியான வைராக்கியம் கிரகஸ்தன் பரிவாக்கி பாராட்டக்கூடாதுப்பான்னு திருத்தவப்பனார் குழந்தைய கூட்டு சொல்லும்படியாக இருந்தது. இதை பெரியவா எழுதியே வச்சிருக்கா. இது சாக்ஷாத் சுவாமி சரித்திரத்தில் இந்த நிகழ்ச்சியை பிளாக் அண்ட் ஒயிட்டில் எழுதியே வச்சிருக்கா. இந்த சுவாமி ருத்துசாந்தி அன்னைக்கும் கூட ஸ்ரீகோஷம் தான் சேவிச்சுட்டு இருந்தார் ராத்திரியில். அதனாலே ஸ்ரீனிவாசாச்சாரியர் பின்னால் இந்த விஷயம் தெரிஞ்சு தன்னுடைய புத்திரனை கூப்பிட்டு, அப்பா கிரகஸ்த தர்மம்னு ஒன்று உண்டு, அதனால அந்த தர்ம பிரகாரம் இது இப்படி இவ்வளவு வைராக்கியமோடு இருக்கக்கூடாதுன்னு சாதிச்சு வரான். அவருக்கு அந்த அப்படியே கிரகஸ்த தர்மம் இவ்வளவு வைராக்கியம் கூடாதுன்னா வைராக்கியமே மாத்திரம் இருக்கலாம்னு எந்த ஆசிரமம் ஒத்துக்குமோ அந்த ஆசிரமம் தான் இனிமே சன்னியாச தர்மத்தை தான் இனிமேல் சுவீகரிக்க போகிறேன்னு அன்னிலிருந்தே சுவாமி ரொம்ப சன்னியாசி ஆகணும்னு ரொம்ப துறையோடு இருந்தார். இவருக்கு ஒரு குமாரர் பின்ன உண்டு என்று சொல்றார். அது அம்மாசத்தின சேஷாச்சார சுவாமி விசேஷமாக முனித்திரை சம்பிரதாய சரித்திரங்கள் வைபவங்கள்லாம் எழுதியிருக்காரு இல்லையா. அதில் இந்த சுவாமிக்கு ஒரு வேதாந்தாச்சாரியர்னு ஒரு குமாரர் உண்டு. இந்த குமாரர் தான் சாக்ஷா சுவாமிக்கு கடைசியில் சரம கைங்கரியம் பண்ணினார்னு எழுதியிருக்கார். அதனால் என்ன பெரியவா சாதிப்பது, அது குழந்தை ஒரு 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 குமாரனை ஜனிக்க வைக்கணும், அது அது சந்ததி இல்லாமல் சந்நியாசம் வாங்கிக்கிறதுன்றது அவ்வளவு சிரேஷ்டம் இல்லை. ஏன்னா ரொம்ப மகான்களுடைய ரிஷிகளுடைய பரம்பரை நமது. அப்பேற்பட்ட ரிஷிகளுடைய பரம்பரையை நம்மளுடைய வைராக்கியத்தினாலே அதை அறுத்து விட்டுட்டு அதை நசிப்பிச்சு விட்டுட்டு வைராக்கிய பிரதானராய் அதையே கொண்டாடி கொண்டு சந்ததியை உண்டாக்காமல் சந்நியாசமாக போயிட்டா அப்பேற்பட்ட பித்ருக்களுக்கெல்லாம் ரொம்ப வருத்தமாக இருக்கும். ஏன்னா பிறந்தால் பிறந்த போது மூணு கடன் உண்டு, ஒவ்வொருத்தருக்கும் மூணு கடன் உண்டு. அது ரிஷி கடன், தேவ கடன், பிதிருக்கடன் உண்டு. இதை வேதமே சொல்றது. இவன் ரிணத்ரயம்னு சொல்லுவா, இதை இந்த ரிணத்ரயம் இது மூணும் உண்டுன்னு சொல்றது. இது மூணையும் ஒருத்தன் அவசியம் தீர்க்கணும். இந்த கடனை தீர்க்காம இருக்கக்கூடாது. ரிஷி கடன் உண்டு. ரிஷி கடன் என்றால் ரிஷிகள் ரொம்ப நம்முடைய க்ஷேமத்துக்காக ரொம்ப பரிசிரமப்பட்டு தபஸினாலே மந்திரங்களை எல்லாம் சாட்சாத்கரித்து சொல்லிக் கொடுத்துருக்கா. அந்த மந்திரங்கள் தான் அவளுக்கு வேத மந்திரங்கள். அதனால வேதம் அத்தியனம் பண்ணால் தான் ரிஷி கடன் தீரும். அவ்வளவு பாடுபட்டு நம்முடைய நன்மைக்காக சொல்லிக் கொடுத்தா அதை உதாசீனப்படுத்தக்கூடாது. அதனால வேதாத்தியனம் பண்ணினா ரிஷி கடன் தீரும். அதே போல தேவர்களுக்கு கடன் உண்டு. நம்முடைய நித்திய கர்மானுஷ்டானங்கள் யாகங்கள்லாம் தான் தேவர்களுடைய கடன். அவளுக்கு அது அந்த அனுஷ்டானத்தினாலே நாம் சமர்ப்பிக்க வேண்டியது, யாகங்களினாலே சமர்ப்பிக்க வேண்டியது சமர்ப்பிச்சா தான் அவளுக்கு திருப்தி, இல்லைன்னா அவளுக்கு கடன் தீராது. அதே போல பித்ருக்களுக்கு கடன் உண்டு. இந்த பரம்பரையிலே நாம் பிறந்தோமே, அவெல்லாம் இதே போல வைராகியமாக இருந்திருந்தா நமக்கு ஜென்மா கிடைச்சிருக்குமா? அதனால சாஸ்திரம் இந்த கிரகஸ்த தர்மம் சத்புத்திரர்களை உண்டாக்க வேணும்னு சொல்லியிருக்கு. பகவானுடைய சிருஷ்டியிலே மேலும் மேலும் நல்ல சத்புத்திரர்கள் உருவாக்க வேணும் என்பதுதான் பகவானுடையதான நோக்கம், சிருஷ்டியினுடைய நோக்கம் அதுதானே. அதனாலே பித்ருக்களுடைய திருப்திக்காக புத்திரோத்சவம் அவசியம் வேணும் என்று சொல்லியிருக்கு. இதெல்லாம் சாஸ்திரத்தில் பெரியவாள் அடிக்கடி சொல்வது தான். இதை உத்தேசித்து தான் அந்த ஸ்ரீனிவாசாச்சாரியரும் சாக்ஷாத் சுவாமியினிடத்தில் இப்படி நிர்பந்தமாக இந்த கிரகஸ்த தர்மம் கிரகஸ்தனுக்கு முக்கியமா வைராக்கியமே பிரதானமாக இருக்கக்கூடாது, அது தப்பு என்று சாதிச்சார். அது பிரம்மச்சரியாசிரமத்திலேயும் வானப்பிரஸ்தாசிரமத்திலையும் சந்யாசாசிரமத்திலையும் பிரம்மச்சரியம் அது விதி. அதில் அந்த பரிபூர்ணமான பிரம்மச்சரியத்தை மூணு ஆசிரமத்திலே அனுஷ்டிக்கணும். கிரகஸ்தாசிரமத்திலேயும் பிரம்மச்சரியம் உண்டு. ஆனால் பரிசுத்தமான சுத்தமான தினங்கள், மங்களமான தினங்கள், இந்த தினங்களிலே புத்திரோத்சவம் என்பதாக இது கிரகத்தன் இல்லைன்னா கிரகத்த தர்மமே இல்லைன்னு சொன்னால் சத்சந்ததியே இல்லாதுன்றதுனாலே சாஸ்திரம் இதை கட்டாயமாக சொல்லியிருக்கு. இதைத்தான் அவர் சொன்னார். அவர் சன்னியாசியாக போகணும்னு ஆசை வந்துடுத்து. அதனால் ரொம்ப சின்ன வயசுலேயே அதிகமாக அவர் எந்த வயசில் சன்னியாசி ஆனார்னு குறிப்பாக சொல்ல காணும். ஆனால் இருந்தாலும் பெரியவாளுடைய நிர்ணயம் அநேகமாக ஒரு 25 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ள அவர் சன்னியாச ஆசிரமத்தை சுவீகரிச்சிருப்பார்னு தெரியறதா சொல்கிறா. ஏன்னா அந்த ரொம்ப சின்ன வயசுலேயே சன்னியாச ஆசிரமத்தை சுவீகரிச்சுட்டார். இவருடைய ஆச்சாரியன் வந்து நாம் ஏற்கனவே பார்த்தோமே, அவர் தான் கல்யாணாவக சுவாமி ரங்கநாத சுவாமின்னு. போன வாரம் இந்த சுவாமியினுடைய வைபவம் பார்த்தோம், கல்யாணாவக ரங்கநாத சுவாமி என்பதாக. கல்யாணாவக ரங்கநாத சுவாமி என்ற திருநாமமும் ரொம்ப அபூர்வமான திருநாமம். கல்யாணாவக சுவாமின்னே அவருக்கு திருநாமம். இவருக்கு எப்படி சாட்சாத்து சுவாமி, இத்தனை மகான்கள் இருந்த காலத்திலே சாட்சாத் இவர் தான் பாஷ்யக்காரர் போலே இருந்தார் என்று அன்றிலிருந்து இன்றளவும் சாக்ஷாத் சுவாமி என்ற திருநாமம் அது வேற யாருக்குமே கிடையாது. இப்பொழுதும் கூட இப்போ தேசிகன் என்ற திருநாமத்தை கூட அபர தேசிகன் என்று இன்னொரு தேசிகன், அவர் இவரே சாக்ஷாத் தேசிகன், தேசிகனுக்கு திருக்குடந்த தேசிகன் அதே அவரே பிறந்தார் என்றெல்லாம் கூட சொல்கிற வழக்கம் உண்டோ இல்லையோ. அது மாதிரி ஈரரசுப்படாத சொற்களே உண்டு. அதுல ஈரரசுப்படாத சொற்கள்கள் கூட, அந்த சொற்கள் கூட சில பேருக்கு பின்னால வழங்கி வருது. ஆனா இந்த சாட்சாத் சுவாமி வந்து இந்த திருநாமம் இன்னொருத்தருக்கும் இன்ன வரைக்கும் கிடையாது. ஈரரசுப்படாத திருநாமத்தை உடையவர் ஆளவந்தார் என்று சொன்னால் எப்படி ஈரரசுப்படாத திருநாமமோ, அதுபோல எப்படி எம்பெருமானார் என்றால் ஈரரசுப்படாத திருநாமமோ, அதுபோல சாட்சாத்து சுவாமி என்றால் ஈரரசுப்படாததான திருநாமம் இந்த சுவாமிக்கு. இந்த சுவாமிக்கு இன்னொரு விசேஷ திருநாமம் உண்டு, அது பிருதம். அது அதுவும் பிருதம் என்றால் ஜனங்கள் பொதுவாக தாங்களே சுவாவமாக சொல்லிக்கிற பிருதம். அது என்ன பிருதம்னா, ஞானானுஷ்டான வைராக்கிய சேவதி என்று இவருக்கு விவகாரம். அது சேவதி என்றால் நிதி என்று அர்த்தம், பெரிய பொக்கிஷமான நிதிக்கு சேவதின்னு பேர். இந்த சுவாமி ஞான நிதியாக இருந்தார், அனுஷ்டான நிதியாக இருந்தார், வைராக்கிய நிதியாக இருந்தார் என்று ஜெகத்தில் ஞான அனுஷ்டான வைராக்கிய சேவதி சுவாமி என்றும் ஒரு திருநாமம் இது. இந்த திருநாமமும் கூட இவருக்கு தான் அசாதாரணமான திருநாமம். இதே மாதிரி ஞானானுஷ்டான வைராக்கிய சேவதி என்று இந்த ஒரு பெரிய பிருதம் வேற யாருக்கும் கிடையாது. அவ்வளவு அபாரமான கீர்த்தியை உடையவர் இந்த சாக்ஷாத் சுவாமி. இவருடைய அவதாரமானது அவதரிச்சதுலேருந்தே சிறு வயசுலேயே சந்யாசாசிரமத்திலிருந்தே நோக்கு இருந்து, அதே சமயம் அந்த கிரகஸ்த தர்மமான அந்த கடன் அதை தீரும் வரையும் கிரகஸ்த தர்மத்தில் இருந்துட்டு இதை சன்னியாசியாய் இவர் இப்படி சம்பிரதாயத்துக்கு ஒரு பெரிய ஆச்சாரியராய் அது திருக்குழந்த தேசிகனையே தரப்போறார் என்றதான ஒரு நோக்கத்தில் தான் சுவாமி தேசிகன் ஒரு பெரிய சன்னியாசி, உசந்த சன்னியாசி வரப்போறார், நம்ம சம்பிரதாயத்தை காப்பாற்ற போறார் என்று ரகசிய திரைசாரத்திலே சாதிச்சிருக்கார் என்று முன்னையே கூட சொல்லியிருக்கோம். அது அந்த ஸ்லோகம் இருக்க, ஆஸ்திக்யவான் நிஷித புத்திரணபியதூயுஹு சத்தம் பிரதாய பரிசுத்த மனசதக்தி சங்கேதபீதிரஹிதா சதுணேஷ்வதக்தா சத்வர்தனி மனுவிதாஸ்யசி சாஸ்வதீன்னஹ. ஜெகதிபவிதா தெய்வாத் கச்சித் ஜிகாசித சம்ஸ்ருதிஹி என்று இந்த மாதிரியான ரகசிய திரையசார ஸ்தலங்களில் ஒரு பெரிய உசத்தியான ஒரு சன்னியாசியானவர் கொஞ்சம் கூட மற்றவாளுடையதான அவ இந்த சம்பிரதாயத்திலே குழப்புவாளே அந்த குழப்பத்துக்கெல்லாம் ஆட்படாமல் ரொம்ப தெளிவாக நம் சம்பிரதாயத்தை ஸ்தாபிக்க போறார் என்று சாதிச்சாரே, அது அவர் சன்னியாசியாக இருப்பார் என்று அங்கே காட்டினதுனால ஆதிவன்சடோப சுவாமியை தான் சொல்லுகிறது இந்த ஸ்லோகம் என்று மடத்து சம்பிரதாயத்திலே சொல்லுவது வழக்கம். அதே போல நம்முடைய முனித்திரிய சம்பிரதாயத்தில் இப்படி தேசிகன் திருவுள்ளமாக காட்டி கொடுத்த ஒரு பெரிய ஆச்சாரியர் சாக்ஷாத் சுவாமியை தான் சொல்றது. இந்த சன்னியாசியாக இருப்பார், ரொம்ப விசேஷமாக சம்பிரதாயத்தை இனிமேல் நமக்காக காத்தி கொடுப்பார், தேசிக சம்பிரதாயம் குலையாது என்று தேசிகன் அவரே நம்பிக்கையாக சொன்னது சாக்ஷாத் சுவாமியை தான் என்று நம்முடைய சம்பிரதாயத்திலே சொல்கிற வழக்கம் அது. அது சுவாமியினுடைய தேசியனுடைய திருவாக்கு அதுபோல பெரிய மகான்களை காட்டி கொடுப்பதாக இருக்கு. அந்த மாதிரியா தேசிகனே குறிப்பிட்டு காட்டிய மகானாக்கும் சாக்ஷாத் சுவாமி என்று அனுசந்தானம் பண்ணுவது உண்டு. இவருடைய ஞானமும் அனுஷ்டானமும் வைராக்கியமும் இப்படி அபூர்வமாக கொண்டாடும்படியாக இருந்ததுனால தான் ஞானானுஷ்டான வைராக்கிய சேவதி சுவாமின்னு. அது இப்போ அந்த வைராக்கியத்தை பற்றி சொல்லச்சே, இப்படி கிரகஸ்தராக இருக்கச்சேவே பரிபூர்ண வைராக்கியத்தோடு இருந்தார். இந்த வைராக்கியத்தை ஒப்பிட்டு பார்க்கணும்னா எப்படி இருக்குன்னா, அது லக்ஷ்மணன் எப்படி இவருக்கும் வேதாந்த லக்ஷ்மணன் தான் திருநாமம், வேதாந்த ராமானுஜன் திருநாமம் இல்லையா, ராமானுஜன் லக்ஷ்மணன் எல்லாம் ஒரே திருநாமம் தான். வேதாந்த லக்ஷ்மணன் என்று சொல்லும்போது அந்த லக்ஷ்மணன் எப்படி இருந்தாரோ அது மாதிரிய ஒரு வைராக்கியத்தோடு இருக்காரு என்று பெரியவாள் ஒப்பிட்டு பார்க்குற வழக்கம். என்ன எப்படின்னா, நகாம தந்திரே தப புத்திரஸ்தி அப்படின்னு சொல்றா, தாரை சொல்றா லக்ஷ்மணனை பார்த்து. இந்த லக்ஷ்மணன் கோவிச்சுண்டு வராரோ இல்லையோ, கிஷ்கிந்தைக்கு கோவிச்சுண்டு வராரே, இந்த சுக்ரீவன் இதோ வரேன்னு சொன்னால் பெருமாள் 4 மாதம் அவகாசம் கொடுத்தார், இப்போ மழை காலமாக இருக்கு, நீயும் இப்போதான் புதுசாக ராஜ்யத்தை பார்க்குற, உன்னுடைய பத்னியை ரொம்ப காலம் பிரிஞ்சு இப்போ தான் பத்னியோடே சேர்ந்துருக்க, அதனால் இப்பொழுது ஒன்றும் அலைச்செல்லாம் வேண்டாம்பா, மழை காலமாக இருக்கு, அதனாலே வானரங்கள்லாம் சிரமப்பட வேண்டாம், நான் கொஞ்சம் பொறுத்துக்கிறேன், எல்லாரும் சீதையை அப்புறம் மழை போனதுக்கப்புறம் தேட ஆரம்பிக்கலான்னு சொன்னா இந்த சுக்ரீவன் ராமருக்கு கொடுத்த வாக்கையே மறந்து போய் அவன் சுகானுபவத்திலே மூழ்கி இருந்தானோ இல்லையோ. அப்பொழுது பெருமாள் கோவிச்சுண்டு போய் சொல்லுடா அந்த சுக்ரீவன் கிட்ட, நச்ச சங்குச்சித பந்தா ஏன வாலி ஹதோகதா சமயே திட்ட சுக்ரீவமா வாலிபத மன்மகாக, போய் சொல்லுடா வாலி போன வழியை திறந்தே வச்சிருக்கேன்னு சொல்லு, இந்த சுக்ரீவன் என்ன சொன்னதை மறந்துட்டானான்னு கேளு என்று அனுப்புறாரோ இல்லையோ. ஏற்கனவே இளைய பெருமாள் ஒரே கோபத்தில் இருக்கார், இந்த சுக்ரீவன் இப்படி சொன்ன பேச்ச மறந்துட்டானே பெருமாள் இங்கே ஏகமாக தவிக்கிறாரேன்னு. பெருமாளே கோவிச்சுண்டு சொன்னபோது பெருமாளை போல நூறு பங்கு கோவிச்சுண்டு லக்ஷ்மணன் கிருஷ்ணதைக்க போனாரா, சுக்ரீவன் பயந்து போய் யாரை கொண்டு சமாதானம் பண்ணலான்னு பார்த்து சரி தாரையை அனுப்புகிறான் முதல்ல. என்ன இருந்தாலும் தாரைன்னு பார்த்தா லக்ஷ்மணன் கொஞ்சம் கோபம் சாந்தமாயிடுவார், ஸ்திரீகளிடத்துலேயே அவ்வளோ கோவிச்சுக்க மாட்டார், அதுவும் தாரை ரொம்ப ராம பக்தை அதனால ரொம்ப கோவிச்சுக்க மாட்டார் அப்படின்னு முதல்ல தாரையை அனுப்புகிறான். அப்போ தாரை வந்து சமாதானப்படுத்துறா, நான் காம தந்திரே தவ புத்தி ரத்தி, அப்பா லக்ஷ்மணா உன்னுடைய புத்தியானது காமம்னாலே என்னன்னே தெரியாத விஷயம், இவாள்லாம் அந்த மாதிரி கிடையாது, இவாளுக்கெல்லாம் காமம்தான் பிரதானமாக இருக்கும், அதனால் உன்னை நினச்சிருந்து இவாளெல்லாம் கோச்சிக்காதுப்பா, இவாளெல்லாம் இந்த காமம்ன்றதான இந்த சமுத்திரத்தில் மூழ்கி எழுந்து வந்தா தான் அப்புறம் கொஞ்சம் தொடச்சிருந்து வெளியில் லோகத்தை பார்ப்பா, நீலாம் அந்த மாதிரி கிடையாது, உன்ன மாதிரி இவாளை நினச்சிருந்து எதுக்கு இப்படி காம அனுபவம் பண்ணின்னு இருக்கான் இந்த சுக்ரீவன் அப்படின்லாம் கோச்சிக்காதுப்பா அப்படின்னு சொல்லச்சே சொல்கிறா. நகாம தந்திரேதவ புத்தி ரஸ்தி, இப்போ உன்னுடைய மனசு ரொம்ப பரிசுத்தமான சொக்க தங்கம் அது, அதில் காம வாசனையே தெரியாது என்று அந்த ஸ்லோகத்தை எடுத்து சாக்ஷாத் சுவாமிக்கு ஒப்பிட்டு இந்த சுவாமி இப்படி தான் எழுதியிருந்தார், ந காமதந்திரேதவ புத்தி ரஸ்தி என்று தாரை வாக்கியம் போலே எழுந்துருள் இருந்தார், அதனாலே வைராக்கிய பிரதானராக எழுந்துருள் இருந்தார் என்று. இதே போல ஞான பிராதானியம்னு சொல்லச்சு இந்த சுவாமி சாதிக்கிற விஷயங்கள்லாம் அப்படியே பாஷ்யக்காரரிடத்துலேருந்து கேட்குறா போல இருக்குமா. என்ன விசேஷம்னா எங்கள் சுவாமி திருநாராயணபுரத்தில் குண்டல கிரகாரத்தில் அவதரித்தார், அவதரித்தவர் அந்த கல்யாணாவா சுவாமியை வந்து ஆசிரியிச்சார். இந்த அவர் கல்யாணாவா சுவாமியும் பூர்வத்திலே திருநாராயணபுரம் தான் அவருடைய க்ஷேத்திரம், அதனால் ஏற்கனவே அந்த கல்யாணாவா சுவாமியினிடத்துல ஈடுபாடு இருந்திருக்கு. அந்த கல்யாணாவா சுவாமி அப்புறம் ஸ்ரீரங்கத்திலே எழுதி இருந்தபோது இந்த சுவாமி ஸ்ரீரங்கத்திலேயே வந்து அவரை தேடிட்டு வந்து இங்கே தான் ஆசிரியிச்சார், அவர் ஆசிரியிச்சார் அவரிடத்துலேயே சன்னியாசத்தையும் வாங்கிட்டார், சன்னியாசத்தையும் வாங்கிட்டு இங்கேயே ஆசிரியிச்சிருந்து இவரிடத்துலேயே எல்லா அன்வயங்களும் பெற்றுக்கொண்டு அப்படியே கல்யாணாவா சுவாமியை போலேயே இந்த சுவாமியும் ரொம்ப மகிமையோடு எழுந்துள்ள இருந்தார். அதனால் திருநாராயணபுர க்ஷேத்திரங்களிலே இவருக்கு சாக்ஷாத்து சுவாமி சாக்ஷாத்து சுவாமின்னு பாஷ்யக்காரருடைய ஒப்பிட்டு இருந்தா, அதே சுவாமி இங்கே எழுதின உடனே இங்கே இவர் ரங்கநாத சுவாமியோடைய ஸ்ரீரங்கத்தில் இவரை ஒப்பிட ஆரம்பித்தா. ஏன்னா அப்போது அந்த கல்யாணாவா சுவாமிகள் இருந்தார் இல்லையா, ஸ்ரீரங்கத்தில் எழுதியிருந்தார், சன்னியாசியாக இருந்தார், காவேரிக்கரை ஓரமாக தான் அவள்லாம் எழுதியிருந்தா, எழுதியிருந்தபோ அந்த கல்யாணாவா சுவாமியை அவரை தரிசிக்கிறதே ரொம்ப பெரிய பாக்கியமாக இருந்தது, ரொம்ப கண்லேயும் படமாட்டார் அவர், இவ்வளோ ஜனங்கள்லாம் நடு மத்தியத்திலே வந்து சஞ்சரிக்கிற பிக்ஷை வாங்கிக்கிறதுக்கு மாத்திரம்தான், அதுக்கப்புறம் அந்த சுவாமி எங்கே இருக்காருன்னு கூட தேடினாலும் கிடைக்க மாட்டார், அந்த மாதிரி ஏகாந்த சீலராக எழுந்தருள் இருந்தார் காவேரிக்கரையில். அந்த சுவாமியை சேவிச்சாலே அன்னைக்கு அந்த சுவாமி கண்ணில் பட்டுவிட்டா நமக்கு அது கல்யாணம் தான், நம்ம மாதத்தில் கல்யாணம் தான், நம்ம மாதத்தில் விசேஷம்தான்னு நினைக்கும்படியாக எழுதியிருந்தார் அந்த சுவாமி. அதனால தான் அவருக்கு கல்யாணாமக சுவாமின்னு திருநாமம். இப்படி ஒரு மகான் நினைச்சே பார்க்க முடியாது, அந்த சுவாமி நம்ம கண்ணில் போட்டுவிட்டா நமக்கு ஆற்றுல கல்யாணம் தான், நமக்கு நல்லது தான், கல்யாணம்னா நல்லதுன்னு அர்த்தம், நமக்கு நன்மை தான் என்று நினைக்கும்படியாக அப்படி ஒரு சுபஸ்வரூபமாக மங்களஸ்வரூபமாக இருந்தார். இத்தனைக்கும் அவர் சன்னியாசி தான், அவர் ரங்கநாத சுவாமி சன்னியாசி தான், அப்படி அவருடைய திருமேனி சேவையே எல்லாருக்கும் கல்யாணத்தை கொடுத்ததுனால கல்யாணாவக சுவாமின்னு திருநாமத்தோடு எழுதியிருந்தார். இப்போ அடுத்தது அந்த சுவாமிக்கு பிறகு இந்த சுவாமி இவரும் அதே போல ரொம்ப ஒரு மங்களமூர்த்தியாக எழுதியிருந்ததுனால அந்த சுவாமி மாதிரி இவரும் இருக்காருன்னு இவருக்கு திருப்பி இவர் இங்கேயும் சாக்ஷாத் சுவாமின்னே பேர் வந்துடுச்சு. அதனால தான் இவருக்கு அவர் அவதார க்ஷேத்திரத்துலேயும் சாக்ஷாத் சுவாமின்ற திருநாமம் வழக்கப்படியே இருந்தது, அது பாஷ்யக்காரருடைய திருநாமத்தை ஒட்டி வந்தது. இங்கே வந்தார்னா இங்கே கல்யாணாவ சுவாமியை போலேயே இவர் இருக்கார் அப்படிங்கிறதுனால அந்த சாக்ஷாத் அந்த சுவாமியே தான் சாக்ஷாத் சுவாமியே தான் அப்படின்னு சொல்லி இந்த சாக்ஷாத்து சுவாமின்ற தானத்தில் நாம அப்படியே நிலைச்சு போச்சு. அதனால இப்பவுமே அன்னிலிருந்து இந்த வரைக்கும் இவருக்கு சாக்ஷாத் சுவாமின்ற திருநாமம் தான். அதில் அந்த கல்யாணாவ சுவாமிகள் இருந்தார், அவர் காவேரி கரையில் அப்படி கொள்ளிடக்கரையில் ஏழு இருக்குச்சே அந்த பகவத் அனுபவத்தில் மூழ்கி இருந்தார்னா அப்படியே தபஸ் பண்ணுற மாதிரி எழுதுற போகிறாம் அவர். அது அந்த சாஸ்திர விஷயங்களிலே நினச்சி இப்போ ஏற்பட்ட சாஸ்திரத்துக்கு பிரதிபாத்தியனாக இருக்கிறவன், ஆழ்வாருடைய ஸ்ரீ சூக்திகளுக்கு இப்படி பிரதிபாத்தியனாக இருக்கிறவன், ஆச்சாரியாளுடைய ஸ்ரீ சூக்தினாலே காட்டப்பட்டவன் என்று அந்த ஸ்மரணத்தில் நினச்சிருக்குச்சே, தன்னை மறந்து பகவத் குணானுபவம் பண்ணின்னு இருக்குச்சே, அசையாமல் தபஸ் பண்ணுற மாதிரி இருப்பாராம். இதே போலயே சாக்ஷாத் சுவாமியும் இருந்தார். அதனால தான் எல்லா விதத்தினாலையும் அந்த ரங்கநாத சுவாமி மாதிரியே இருக்கார் என்று, அதனாலேயும் இவருக்கு சாக்ஷாத்து சுவாமியே தான், சாக்ஷாத் சுவாமியே தான் என்று திருநாமம் அப்படியே நிலைச்சிருக்கு. இந்த மாதிரியான ஒரு அபூர்வமான ஒரு சந்தர்ப்பத்தினாலே அமையக்கூடிய திருநாமம் இந்த சாக்ஷாத் சுவாமி திருநாமம். இது சாக்ஷாத் சுவாமி ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாத சுவாமி ஆசிரியித்து அவரிடத்திலேயே கிரந்த சதுஷ்டயம், அவரிடத்திலேயே சந்நியாச ஆசிரமம், அவரிடத்திலேயே பரநியாசம், ரங்கநாதன் திருவடிகளிலே. அப்போ அந்த காலத்திலலாம் பெருமாள் சன்னதியில் பரநியாசம் பண்ணி வைப்பா பெரியவாள். இந்த விஷயம் பின்னாடி திருப்பியும் சொல்ல வேண்டியிருக்கு, அதனால் அப்போ சொல்கிறேன். அது பெரிய ரங்கநாதன் திருவடியிலேயே பரநியாசம் அப்படி எழுந்தருளி கொண்டு ஸ்ரீரங்கத்திலேயே எழுந்தருள் இருந்தார், ஆச்சாரியரை போலேயே எழுந்தருள் இருந்தார். ரொம்ப உயர்ந்த ஞானம் அதெல்லாம் எழுந்தருள் இருந்ததுனால இவர் எல்லா சன்னியாசிகளை காட்டிலும் இவரை மாதிரி ஒரு சன்னியாசியே சொல்ல முடியாது, அந்த மாதிரி சன்னியாசிகள் இருந்தார். சன்னியாச தர்மம்ன்றது என்னென்ன முக்கியமாக என்ன சொல்லியிருக்கு, பிராச்சீன ஆச்சாரம் இது, அது இந்த காலத்தில் இருக்கிற மகான்களோட ஒப்பிட்டு பார்க்க முடியாது. இப்போ காலம் ரொம்ப அனுஷ்டானத்துக்கெல்லாம் ரொம்ப பிக்ஷைக்கெல்லாம் ரொம்ப விபரீதமான காலம் இது, அதனால் இந்த காலத்தை சொல்லக்கூடாது. அந்த காலத்தில் எப்படின்னா அந்த சன்னியாசிகள்லாம் பிக்ஷைக்காக மாத்திரம்தான் நகரத்தில் பிரவேசம் பண்ணுவாள். சன்னியாசிக்கும் வானப்பிரஸ்தனுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. எப்படின்னா வானப்பிரஸ்தனும் எதுக்காகவும் நகரத்தில் நுழையக்கூடாது. கிரகஸ்தாசிரமத்துக்கு அப்புறம் வானப்பிரஸ்தாசிரமம், வானப்பிரஸ்தாசிரமத்துக்கு அப்புறம் சன்னியாசாசிரமம். ஆனால் வானப்பிரஸ்தனாக இருக்கிறவன் அந்த பரிபூர்ணமான வனவாசத்தை தான் மேற்கொள்ளணும். அதனால் எந்த காரணத்துக்காகவும் நகரத்தில் நுழையக்கூடாது. அதனால தான் ஸ்ரீமத் ராமாயணத்தில் கூட பெருமாள் 14 வருஷம் வானப்பிரஸ்த தர்மத்தை மேற்கொள்வதாக இருந்ததுனால தான் 14 வருஷமும் நகரத்தில் எங்கேயும் நுழையவே இல்லை. இப்போ கிருஷ்கிந்தா நகரத்தில் கூட நுழையலை, கிருஷ்கிந்தா நகரிக்கு வர முடியாது, நகர பிரவேசம் பண்ணக்கூடாதுன்னு. அதே மாதிரி தான் லங்கா நகரத்துலேயும் கூட நுழையலை, ஜெயிச்சாரே ஒழிய லங்கா நகர பிரவேசம் பண்ணலை. ஊருக்கு வெளியிலேயே இருந்து யுத்தம் பண்ணி லங்கா நகரத்தை ஜெயிச்சாரே ஒழிய அது மாதிரி ஒரு நகரத்துக்குள்ள நுழைய மாட்டார் அவர். அது அதுபோல வானப்பிரஸ்தனா நகரத்தில் நுழைய மாட்டா. ஆனால் அது சன்னியாசியாக இருக்கிறவா அவ பிக்ஷைக்காக மாத்திரம் நகரத்திலே சஞ்சாரம் பண்ணுவா. விஷ்ணு புராணத்தில் சொல்லச்சே அவர் சொன்னார், ஒரே நகரத்தில் ஒரு 5 நாள் கூட சன்னியாசியாக இருந்தால் இருந்துக்கலாம், ஆனால் ஒரே நகரத்தில் ஒரே இடம்னு இல்லாமல் இந்த இடத்துல நகரத்தில் இன்னைக்கு இந்த இடம் இன்னொரு இடத்துல ஒரு இடம் அப்படியே அந்த நகரத்தில் 5 நாள் இருந்திருக்கான். ஆனால் பொதுவாக ஒரு இடத்துல ஒரு நாளைக்கு மேலே இருக்க வேண்டாம், ஏன்னா எந்த இடத்துல இருந்தாலும் யாராவது மனுஷியால் அவளுடைய நமக்கு ஒரு சகவாசம்னு ஏற்படும், சகவாசம்னு ஏற்பட்டால் ஒரு ஒட்டுதல் பற்றுதல்னு வரும். சன்னியாசிக்கு அந்த பற்றுதல் கூட வேண்டாம், அதனால எந்த பற்றுதல் எந்த ஜனங்களோட எந்த சகவாசம் எந்த ஒட்டுதலும் வேண்டாம், நமக்கு எல்லா உறவும் பெருமாள் சர்வேஸ்வரன் இருக்கார். அதனால வேத பிரதிபாத்தியனான சர்வேஸ்வரன் வேதாந்தத்திலே சொன்ன பிரகாரம் வேதாந்தத்திலே காட்டி கொடுக்கப்பட்ட எம்பெருமான அனுபவிக்கிறது தான் சன்னியாசிகளுடைய பிரதான தர்மம் என்று அதே அந்த விஷயத்திலே தியானம் என்று சொல்லியிருக்கு. அதுக்காக யார் மோக்ஷாசிரமத்தை சுவீகரிச்சுக்கிறாளோ அவளுக்கு அந்த காஷாயமும் திருதண்டமும் சுவீகரிக்கிறதுனாலேயே அவளுக்கு பிரபத்தி வித்யை மாதிரி மோக்ஷம் சித்தம் என்றெல்லாம் சாஸ்திரம். அதை உத்தேசித்து ரொம்ப ஏகாந்த சீலர்களாக இருப்பாள். அதை இந்த சாக்ஷாத் சுவாமி ரொம்ப பராமரித்ததுனால இப்போ பிக்ஷைக்கு கூட அநேகமாக நிறைய நாள் ஸ்ரீரங்கத்துக்கு எழ மாட்டாராம். அது ஏகாந்தமாக கொள்ளிடக்கரையிலே எழுதியிருக்கிறது. ரங்கநாதனை சேவிக்கணும்னு ஆசையாக இருக்குச்சே ரங்கநாதனை வந்து சேவிக்கிறது, எப்போவாவது பிக்ஷைக்காக எழுவது ஸ்ரீரங்கத்துக்கு எழுவது, இது மாதிரி ரொம்ப ரொம்ப சன்னியாசி எப்படி ஆக்கும் சரீரத்தை எப்படி வருத்துவாளோ அந்த மாதிரி வருத்திண்டு. ஆனால் அதனால் அந்த வருத்தத்தினாலே அவள் சரீரத்தினாலே வருத்தத்தினாலே அவளுக்கு எந்த விதமானதான மன வருத்தமும் கிடையாது. அவளுடைய தியானமோ அனுஷ்டானமோ எதாலும் குறையாது. அந்த மாதிரி ஒரு தேஜஸ், அது அனுஷ்டானத்தினாலையும் பக்தினாலும் வரக்கூடிய ஒரு அபூர்வமான பலம் அது. எப்படி நம்மாழ்வார் ஆகாரமே இல்லாமல் எல்லா நாளும் இருந்தாரோ அந்த மாதிரியான ஒரு தேஜஸ், அந்த பக்தியினாலே வரக்கூடிய தேஜஸ், அதை கொண்டு அவர் ஸ்ரீரங்கத்தில் கொள்ளிடக்கரையில் ஆசிரமம் கூட கிடையாது. நிறைய சன்னியாசிகளுக்கு ஆசிரமம் உண்டு. நாம் இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, உபனிஷத் பாஷ்யக்காரர் என்ற பெரிய மகான், அவருக்கு கூட தூப்புல அங்கே எங்கோ ஒரு ஓரமாக ஒரு சின்ன குடிசையில் இருந்தார் அப்படின்னு சொல்லுவா. அந்த மாதிரி ஒரு குடிசை ஆசிரமம் கூட இல்லாமல் அதுவும் கூட வேண்டாம்னு காவேரி கரை ஓரமாக எப்போ அந்த நாணல் நாணல் புதர்னு சொல்லுவோம் இல்லையா, நாணல்னா ரொம்ப பெரிய பெரிய தடிதடியா பரம்பு மாதிரி புல்லுலாம் முளைக்குமே, அந்த நாணல் புதர் இருக்கோ, அந்த நாணல் புதரை அப்படியே லேசாக மேலே ஒன்று கொண்டு பின்னலாக போட்டுண்டா அப்படி வளைவாக ஒரு சின்ன இது கூடாரம் மாதிரி ஒருத்தர் ஒரு ஒருத்தர் உட்காந்துக்கலாம் இல்லைன்னா நிற்கலாம், அந்த மாதிரி ஒரு கூடாரம் மாதிரி செஞ்சிக்க முடியும் அது. அந்த நாணல் புதர் அநேகமாக அந்த நாணல் புதர் மாதிரி இடங்களில் தான் கொஞ்சம் நிழலுக்காக ஒதுங்கிக்கிறது, இல்லைன்னா மரத்தடியில் ஒதுங்கிக்கிறது, அந்த மாதிரி எழுந்தருள் இருந்தாராம். இப்படி இவர் உலகத்தை விட்டே ரொம்ப ஒதுங்கிட்டார். அந்த பகவத் அனுபவத்திலேயே மூழ்கி இருந்து அந்த ஆனந்தத்தை ஒப்பிட்டு பார்த்தா லோக விவகாரம் எதுவுமே பிடிக்கல. அவ்வளவு ஒரே சன்னியாசி தர்மத்தை பரிபாலிச்சுட்டு இருந்த போது தான் பெருமாள் ஸ்ரீ ரங்கநாதன் ஒரு நாள் சொப்பனத்தில் என்னவோய் சன்னியாச தர்மத்தையே கொண்டாடி கொண்டிருக்கிற சம்பிரதாயத்தை யார் காப்பாற்றுறது, சம்பிரதாயத்தை ரட்சிக்க வேணும், ஒரு சிஷியனை அனுப்புகிறேன் அனுகிரகிக்கணும் என்று சொன்னாராம் ரங்கநாதன். சாக்ஷாத் சுவாமியினுடைய சொப்னத்தில் பெரியவாளுடைய வார்த்தை இது. என்னவோய் சன்னியாச தர்மத்தையே பரிபாலிச்சுட்டு கொண்டாடி கொண்டிருக்கிறேன், சம்பிரதாயத்தை ரட்சிக்க வேணாமா, சம்பிரதாயத்தை ரட்சிக்கணும், சிஷியனை அனுப்புகிறேன் என்று சொன்னாராம். அதுபோல அனுப்பப்பட்ட சிஷ்யர் வேற யாரும் இல்லை, திருக்குடந்த தேசிகன்தான். இங்கே இப்படி சொப்பனமாச்சு, சாக்ஷாத் சுவாமிக்கு இப்படி சொப்பனமாச்சு. அப்படி சொப்பனமான அடுத்த நாள் அடுத்த அடுத்த நாள் திருக்குடந்த தேசிகனை பற்றி அடுத்த வாரத்திலேருந்து நாம் அனுபவிப்போம். அது திருக்குடந்த தேசிகனுடைய திருத்தகப்பனார் அவர் கிருஷ்ண தேசிகன்னு. அவர் தன்னுடைய பையனை, அவரே பெரிய மகான், அவரே எல்லா சாஸ்திரமும் தெரிஞ்சவர் தான். திருக்குடம் தேசிகனுக்கு அவர் சமாஷணம் பண்ணி வச்ச ஆச்சாரியம் தான் சாஸ்திரங்கள்லாம் சொல்லி வச்சார். ஆனால் இந்த சம்பிரதாய சாஸ்திரங்கள் வேதாந்தம் சக ரகசியங்கள் எல்லாத்தையும் கிரகிச்சு ஆச்சாரியனாய் பரணியா இதெல்லாம் பரணியாசம்லாம் பண்ணிக்கிறதுக்கு அவர் தன்னுடைய குமாரனை திருக்குடந்த தேசிகன் கோபால தேசிகன் அடுத்த வாரத்திலே நான் அனுபவிக்க போகிறோமே, அந்த கோபால தேசிகனை இவர் ஸ்ரீரங்கத்தில் கொள்ளிடக்கரை ஓரமாக ஒரு ஆச்சாரியன் இருப்பாராம் இருக்காராம் வேதாந்த ராமானுஜ மகாதேசிகன். அவர் சாட்சாத் பாஷ்யக்காரர் மாதிரி அப்பேற்பட்ட வசந்த ஆச்சாரியரான். அவரை போய் நியாயஸ்ரீன்னு சொல்லி அந்த சின்ன குழந்தை பிரம்மச்சாரி பையன் அந்த குழந்தை, அந்த குழந்தைய அனுப்பிச்சாராம் ஸ்ரீரங்கத்தில் போய் அவரை தேடி பிடின்னு சொல்லி. ஸ்ரீரங்கத்தில் இவர் என்ன தேடி பிடிக்கிற மாதிரியா இருக்கார் சாக்ஷாத் சுவாமி, இவர் இருப்பதோ கொள்ளிடக்கரை ஓரமாக இருக்கிறார், எங்கேயோ இருக்கார் இவர். அந்த கொள்ளிடக்கரை ஓரமாக தேடிட்டு வரார். எப்படி பாருங்க சம்பிரதாயத்தில் ஆச்சாரியாலை எப்படி தேடி எப்படியெல்லாம் ஞானத்தை சம்பாதிச்சு எவ்வளவு பரிசுத்தர்களாயிருந்து எப்பேற்பட்ட பரிசுத்த ஆச்சாரியாலும் சிஷ்யாலுமாய் நம்ம சம்பிரதாயம் அப்படி காப்பாற்றப்பட்டு வந்திருக்கிறது. அப்படியே சொக்க தங்கமான பவித்திரமான சம்பிரதாயம் நம்ம சம்பிரதாயம். அந்த திருக்குணந்த தேசிகன் சின்ன குழந்தை பிரம்மச்சாரி பையன், அப்பா சொன்னால் இங்கே ஆச்சாரியன் கிடைப்பார்னு சொன்னால் எப்படி ஐஸ்வர்யம் கிடைக்கிறதுன்னு நாம் எல்லாம் ஓடுறோமே, ஆச்சாரியன் கிடைப்பாரா போடா என்று ஆச்சாரியனை தேட சொல்லி அனுப்பிச்சாராம் அவர். ஆச்சாரியனை தேடினு நாணல் கரையோரமாக அந்த கொள்ளிடக்கரையோரமாக நாணல் புதர்களை தேடிட்டு வரார். இங்கே தான் இங்கேனா இருப்பார்னு சொல்கிறா அந்த சுவாமி பெரிய மகான், அவரை சேவிக்கணும் அவரை வரிக்கணும்னு. அந்த நாணல் அப்போ தான் ஏற்கனவே பெருமாள் ஒரு பையன் வருவான் ஒரு குழந்தைய அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்காரோ இல்லையோ, அதனால் அந்த சிஷ்யன் அனுப்புகிறேன்னு சொன்னார், அதனால் சிஷ்யன் வருவான்னு பெருமாள் சொன்னார், அதனால வந்தால் மாட்டேன்னு சொல்லக்கூடாது என்று இந்த சாக்ஷாத் சுவாமி எதிர்பார்த்துன்னு இருக்குச்சு. இந்த ஆச்சாரியன் சிஷ்யஸ்தேகம் சாதிமான் துவாம் பிரபந்தம்னு இந்த குழந்தை திருக்குழந்த தேசிகன் பிரம்மச்சாரி பையன் வந்து விழுந்து சேவிச்சு திருவடிகளை ஆசிரயிச்சானாம். அந்த குழந்தையை தான் ரொம்ப கிருபையோடு சாக்ஷாத் சுவாமி பின்னாலே அனுகிரகிச்சார், சகல சாஸ்திரங்களையும் சொல்லிக் கொடுத்தார். அதோடு அவருக்கு நம்ம சம்பிரதாயத்தை நீ தான் மேற்கொண்டு வளர்க்க வேணும் என்று பெருமாள் நியமனம் என்று அதையும் சொல்லிக் கொடுத்தார் என்று சொல்லுவா. அது திருக்குண தேசிய சரித்திரம் வரைச்சு அடுத்த வாரத்திலேருந்து பார்க்கலாம். இந்த சாக்ஷாத் சுவாமி இப்படி ஒரு ஞானத்தினாலும் அனுஷ்டானத்தினாலும் வைராக்கியத்தினாலும் பாஷ்யக்காரர் போல எழுந்திரிலிருந்து அந்த பரிபூர்ண பக்தியினாலே, அதுவும் ரங்கநாதனிடத்திலே இருந்த பக்தியினாலே ஸ்ரீரங்க க்ஷேத்திரமே போரும்னு பாஷ்யக்காரர் ஆதரிச்ச க்ஷேத்திரமானபடினாலே இதே க்ஷேத்திரத்திலேயே ரெண்டு நாள் வாசம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு வந்து அதில் சன்னியாசிய தர்மங்களில் வசந்த தர்மத்தோட பரிபாலிச்சுண்டு ஸ்ரீரங்கத்தில் எழுந்துள்ள இருந்த காலத்தில் இந்த சுவாமி விசேஷமான வசந்த கிரந்தங்களை அனுகிரகிச்சார். அது விசேஷமான கிரந்தங்கள்ல ரொம்ப முக்கியமானது பெரியவாள் ரொம்ப விசேஷமாக காட்டி கொடுத்த கிரந்தம் ஸ்ரீ தத்துவ சித்தாஞ்சனம்னு ஒரு வசத்தியான கிரந்தம் அது. ஸ்ரீ தத்துவ சித்தாஞ்சனம்னா நம்ம சம்பிரதாயத்தில் பெருமாளை போலதான் தாயார் எல்லா பெருமையும் உடையவள். பெருமாள் எப்படி சர்வவியாபியோ அதே போலே தாயாரும் தான் சர்வவியாபி. அப்பேற்பட்ட அந்த தாயாருக்கும் பெருமாளுக்கும் ஒரு வித்தியாசத்தை கல்பித்து, தாயார்னா அணுஸ்வரூபந்தான், ஜீவாத்மா மாதிரி அணுஸ்வரூபந்தான்னு தென்னாச்சார சம்பிரதாயத்தில் அவள் ரொம்ப அதுக்காக ரொம்ப வாதாடுற வழக்கம். அவள் இன்றளவும் அந்த மாதிரி வாதாடுவது வழக்கம்தான். அது தாயார் போல பெருமாள் போலத்தான் தாயாரும். இதுதான் பாஷ்யக்காரர், இதுதான் நம்ம வேத வேதாந்தங்களிலே நிறைய ரிஷிகளுடைய சாஸ்திரமும் இப்படி தான் சொல்றது. அதனால வியாபகோ அதிசம்சலேஷாத் ஏக தத்துவம் இவோதிதம் என்று பராசராதி மகர்ஷிகளும் இப்படி தான் சொல்லி வச்சிருக்கா. அதனாலே தாயாரும் விபுதான் என்றால் விபு அப்படின்னா சர்வ வியாபி, பெருமாளும் சர்வ வியாபி, தாயாரும் சர்வ வியாபி அப்படின்னு சொன்னா அப்போ ரெண்டு பரதத்துவமாயிடாதா என்றெல்லாம் வாழலாம் கேள்வி கேட்பா. அதேபோல தாயார்னா உபாயம் நமக்கு, பெருமாள் எப்படி நமக்கு மோட்சத்துக்கு உபாயமோ அதுபோல தாயாரும் நமக்கு மோட்சத்துக்கு உபாயம். ரெண்டு பேரும் எல்லாத்துலேயும் ஒத்துமை தான், ஒரே மாதிரி தான் நமக்கு என்று நம்ம தேசிகன் இதெல்லாம் ரொம்ப சிரமப்பட்டு திருப்பியும் திருப்பியும் ஸ்தாபிச்சு கொடுக்குறார். ஆனால் அப்படி ஸ்தாபிச்சு கொடுத்தாலும் கூட திருப்பியும் 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 தென்னாச்சாரிய சம்பிரதாயத்தில் இல்லை இல்லைன்னு தான் சொல்கிற வழக்கம். அந்த அதுக்காக தென்னாச்சாரிய சம்பிரதாயத்துக்கு பதில் சொல்ல வேண்டி இருக்கிறது, அது தேசியம் ஸ்தாபித்ததை மீண்டும் நிலைநாட்ட வேண்டி இருக்குன்றதுனால தாயாருடைய பெருமை பெருமாளை போலையே எல்லாவற்றினாலும் எப்படி பாஷ்யக்காரர் பகவன் நாராயணாபிமதானுரூபஸ்வரூபரூப குண விபவ ஐஸ்வர்யசீலாஜ்ஜனமதிகா அதிசய அசங்கேய கல்யாண குணகணாம் அனுரூபம், பெருமாளுக்கு அனுரூபமான ஸ்வரூபம்னு சொன்னால் பெருமாள் விபுவாக இருக்குச்சே, பெருமாள் பெருமாள் எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்குச்சே, தாயாருடைய ஸ்வரூபம் அணுவாக இருக்குன்னு சொன்னால் அப்புறம் எப்படி அனுரூபம்னு சொல்ல முடியும்? ரெண்டு பேரும் எதுனாலும் பிரிவில்லாத தத்துவம்னு சொல்லச்சே, நமது ஆத்மஸ்வரூபத்தினாலையும் பிரிவில்லாதவான்னு சொல்ல வேண்டாமா? நம்ம போல தாயாரும் ஜீவாத்மா தான்னு சொன்னால் அப்போ பெருமாளுக்கு அந்த பிரிவில்லாத தத்துவமாக எப்படி தாயாரை சொல்ல முடியும்? பெருமாளும் தாயாரும் ஆத்மஸ்வரூபத்தினாலையும் பிரிவில்லாதவான்னு சொன்னான்னா பெருமாளும் விபு தாயாரும் விபு என்று தான் அர்த்தம் சொல்லணும். அதனால் பெருமாளுடைய விபுத்வத்தை ஸ்தாபிக்கணும், அதே போல் தாயாருடைய விபுத்வத்தை ஸ்தாபிக்கணும், தாயாருடைய உபாயத்துவத்தை ஸ்தாபிக்கணும் என்று நம்ம தேசிய சம்பிரதாயத்தில் தேசிகன் காட்டி கொடுத்த பிரகாரம் நிறைய ஆச்சாரியால் கிரந்தங்கள்லாம் சாதிக்கிற வழக்கம். அதில் எல்லாத்துக்கும் கடைஞ்செடுத்து எல்லாத்துக்கும் சாரமாயும் எல்லாருக்கும் வழிகாட்டுவதாயும் இருக்கக்கூடியது சாக்ஷாத் சுவாமியினுடைய ஸ்ரீ தத்துவ சித்தாஞ்சனம்ன்றதான கிரந்தம் இது. ஸ்ரீ தத்துவ சித்தாஞ்சனம்ன்ற கிரந்தம் ரெண்டு விபுவா என்று கூட கேள்வி வரதோ இல்லையோ, அந்த ரெண்டு விபுவான்ற கேள்வி ஒரு பெரிய கேள்வியே கிடையாது. ஏன்னா இப்போ நியாயசாஸ்திரம் வைசேஷிக சாஸ்திராதிகளிலெல்லாம் சொல்லச்சே ஜீவாத்மா ஒவ்வொன்றுமே விபுன்னு சொல்கிறா. அவளுடைய கொள்கை பிரகாரம் எல்லா ஜீவனுமே விபுதான்ற, எல்லா ஜீவனும் சர்வவியாபிய உடையதுன்னா, எல்லா ஜீவனும் சர்வவியாபிய உடையதுன்னு சொன்னால் நம்ம ஆத்மா அந்த மாதிரி நமக்கு தெரியலையே என்று அவனை கேள்வி கேட்க மாட்டோமா? அப்போ நியாயசாஸ்திரத்திலே கௌதம மகர்ஷியினுடைய அபிப்பிராயமாக அவள் நியாய வியாக்கியாதாக்கள்லாம் என்ன சொன்னால் ஆத்மா விபுதான், ஆனால் இருந்தாலும் அந்த ஆத்மாவுக்கு சரீரம் என்ன கிடைக்கிறதோ அந்த சரீரம் இருக்கிற அளவு மாத்திரம்தான் நமக்கு இந்த ஆத்மான்ற உணர்வு வருது. அதனால சரீரம் இருக்கிற அளவுக்கு ஆத்மா உணர்வு இருக்குது, ஆனால் உண்மையிலே பார்த்தோன்னா ஒவ்வொரு ஆத்மாவும் விபுதான் என்று சொல்ற வழக்கம். இதெல்லாம் ரொம்ப சாஸ்திரத்திலே ரொம்ப தர்க்கிக்க வேண்டிய விஷயம். ஆனா எல்லா ஆத்மா விபுன்னு சொல்லக்கூடிய சாஸ்திரங்கள் இவ்வளவு இருக்குச்சே, தாயாரும் பெருமாளும் தாயாரும் மாத்திரம் விபுன்னு சொல்றதுல எப்படி என்ன யுக்தியில என்ன தோஷம் இருக்கு? அதுவும் பிரமாணம் இருக்கு, ரிஷிகளுடைய வார்த்தை இருக்கு. அதனால தாயார விபுதான் என்று ஸ்தாபிக்கிறது. இதுக்கு ரொம்ப பூர்வபக்ஷ சித்தாந்தங்கள்லாம் நிறைய பண்றது உண்டு. இது இந்த அளவுல மாத்திரம் நிக்கல, இது இதுக்கு மேலே நிறைய பூர்வபக்ஷ சித்தாந்தங்கள்லாம் உண்டு. அது ஸ்ரீ ஸ்ரீ தத்துவ சித்தாஞ்சனத்தினால ரொம்ப நிஷ்கர்ஷிச்சு சாய்க்கிற சாக்ஷாத் சுவாமியினுடைய திருவாக்குக்கு என்ன பெருமைன்னா, எப்படி பாஷ்யகாரருடைய திருவாக்குன்னா நிஷ்கர்ஷமா இருக்கும். அது நிஷ்கர்ஷமா இருக்கும்னா அப்படியே கல்வெட்டா இருக்கும், அதே சமயம் தீர்மானமா இருக்கும். அது அதுக்கு மேல குடஞ்சு குடஞ்சு நிறைய அர்த்தம் சொல்லலாம். அது மாதிரியான வார்த்தை பாஷ்யகாரருடைய ஸ்ரீ திருவாக்குன்னு அதுதான். அவிஸ்திருதா சுகம்பீராக ராமானுஜ முனையர் கிரகான்னு சொல்லுவா. அப்படித்தான் பிள்ளான் அனுசந்தானம் பண்ணினார். அவிஸ்திருதா சுகம்பீராக ராமானுஜ முனையர் கிரக தர்சயந்த பிரசாதேன சுவம்பாவம் அகிலம் திருடம். சமுத்திரம் மாதிரி, சமுத்திரம் எப்படி மேல் மேல பார்த்தா சமுத்திரம் எவ்வளவு ஆழம்னு நிச்சயமா சொல்ல முடியாது. வெறும் தீர்த்த மாத்திரம்தான் பெரிய பரப்பளவா தெரியுது. அது உள்ள போன உள்ள விழுந்தாதான் தெரியும் அது எவ்வளவு உள்ள போகும்னு. அது மாதிரி பாஷ்யக்காரருடைய ஸ்ரீசூக்தின்னா மேலோட பார்த்தான்னா அப்படியே பெரிய சமுத்திரம் மாதிரி ஒரே பரப்பாயும் எளிமையா கண்ணுக்கு தெரியவதான் இருக்கும். உள்ள உள்ள புகுந்து பார்த்தான்னா எவ்வளவு ஆழமும் அர்த்தம் கிடைக்கும்னு சொல்லுவா. அது மாதிரி பாஷ்யக்காரர் போலத்தான் சாக்ஷாத் சுவாமியினுடைய திருவாக்கும். என்ன விசேஷம்னா, இத்தனை மகான்கள் திருவாய் மொழிக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கா, அத்தனை பேருக்கு நடுவில் எந்த வியாக்கியானம் அப்படியே அந்த நம்மாழ்வார் ஸ்ரீசூக்திக்கு அப்படியே பதத்துக்கு பதகம் நேருக்கு நேராக பொருத்தமான வியாக்கியானமா இருக்கும்னா சாக்ஷாத் சுவாமியினுடைய 24,000 படி திருவாய் மொழி வியாக்கியானம் தான். அது 16,000 படிக்கு வியாக்கியானமா சாதிச்சிருக்கார். 16,000 பிள்ளான் 16,000 படிக்கு பாஷ்யகார நியமனத்தினாலே திருவாய்மொழிக்கு வியாக்கியானம் பண்ணாரோ இல்லையோ 16,000 படின்னு, அதுதான் பகவத் விஷயம்னே பேரு. பகவத் விஷயம்ன்ற பெயர் எதற்கு உண்டுன்னா 16,000 படிக்கு தான் பகவத் விஷயம்ன்றதான திருநாமம். அதை ஒட்டி பகவானை பத்தி எது சொன்னாலும் ஆழ்வார் அருளி செயல் வியாக்கியானங்களுக்கெல்லாம் பகவத் விஷயம்னு இப்பொழுது நாம் விவகாரத்திலே சொல்லிட்டு வரையுமே ஒழிய கிரந்தம்னு பேர் வச்சா எந்த கிரந்தம் பகவத் விஷயம் என்று சொன்னால் அது திருவாய்மொழிக்கு பிள்ளான் அருளி செய்ததான வியாக்கியானம் தான் 16,000 படி என்று சொல்லுவது வழக்கம். அதுதான் பகவத் விஷயம்னு. அந்த பகவத் விஷயமானது எவ்வளவு அந்த ஆழ்வாருடைய திருவாய்மொழிக்கு நெருக்கமான பொருத்தமான உசத்தியான வியாக்கியானம் என்று காட்ட வேணும் என்று சாக்ஷாத் சுவாமி அந்த 16,000 படிக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அவ்வளவு ரசமான வியாக்கியானம் அது. அந்த 16,000 படி எவ்வளவு பொருத்தமானது, பாஷ்யகார திருவுள்ளத்தை கேட்டு திருவாய்மொழிக்கு எவ்வளவு நெருக்கமான வியாக்கியானம் சாதிச்சிருக்கார்ன்றத ரசிக்க தெரியணும்னா அதுக்கு 24,000 படி வியாக்கியானத்தை சேவிச்சாதான். அதே இன்னொரு விஷயமும் பண்ணார் இந்த சாக்ஷாத் சுவாமி என்னன்னா, அந்த திருவாய்மொழிக்கு அந்த பத பதார்த்தம் அருளி செய்தார். அதனால அது திருவாய்மொழிக்கு சப்தார்த்தம்னு பேரு. திருவாய்மொழிக்கு சப்தார்த்தம் வேற, 6,000 படிக்கு வியாக்கியானமான 24,000 படி வேற. இப்படி பகவத் விஷயத்துக்கு சென்னாச்சாரி சம்பிரதாயத்திலையும் நிறைய வியாக்கியானங்கள்லாம் இருக்கு. ஆனால் இருந்தாலும் எத்தனை வியாக்கியானம் படித்தாலும் சரி, பிள்ளானுக்கு 6,000 படியோட அதனுடைய வியாக்கியானமாக சாக்ஷாத் சுவாமி சாதிச்சதும் சாக்ஷாத் சுவாமியினுடைய சப்தார்த்தமான திருவாய்மொழி வியாக்கியானம் இருக்கு. இதை சேவிச்சாதான் திருவாய்மொழியினுடைய தெள்ளறிவுன்றது வரும். மற்றதெல்லாம் நிறைய சத்விஷயங்களை சேர்த்து கொஞ்சம் அவா இவர் நம்ப நம்பிள்ளை சாதிச்சா மாதிரி, இது என்ன யானை வெங்கலக்கடையிலே புகுந்தா போல இருக்குன்னு அவரே அவ சிஷ்யாழி எழுதின ஒரு ஈடு வியாக்கியானத்தை பார்த்துட்டு சொன்னாராமது. அது மாதிரி பகவத் அதெல்லாம் பகவத் விஷயம்தான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இருந்தாலும் அது நெருக்கமான வியாக்கியானம் பண்ணணும்னு பெருமை பண்ணின பெருமைன்னு சாக்ஷாத் சுவாமிக்கு தான் அது அனுபவிக்கிற வாளுக்கு தெரியும். அதே போல சாக்ஷாத் சுவாமி இன்னொரு பெரிய காரியம் ஒன்று பண்ணியிருக்கார். அது என்னென்னா ரகசிய திரைசாரத்துக்கு வியாக்கியானம், அது சாராஸ்வாதினின்னு அப்படியே கல்வெட்டு மாதிரி வியாக்கியானம் பண்ணணும் என்று, அதாவது குறிப்பாக நெருக்கமாக பொருத்தமாக வியாக்கியானம் பண்ணணும்னா சாக்ஷாத் சுவாமி திருவாக்கு தான் உசத்தின்னு சொல்லுவா. ரகசிய திரைசாரத்துக்கு வியாக்கியானம் பண்ணினார் சாராஸ்வாதினின்னு. 12 அதிகாரத்துக்கு முதல்ல பண்ணினார். அது பண்ணின உடனே ரொம்ப வார்த்தக்கிய தசை, ரொம்ப வயசாயிடுத்து சுவாமிக்கு. அதனாலே தன்னுடைய சிஷ்யரான திருக்குடந்தேசியன் கிட்ட இதுக்கு மேற்கொண்டு நீ நான் சொன்ன விஷயத்தை கொண்டு வியாக்கியானம் பண்ணுன்னு சொன்னார். அதே சிரசாக எடுத்துக்கொண்டு திருக்குடந்தேசிகன் ஒரே ஒரு அதிகாரத்துக்கு மாத்திரம் வியாக்கியானம் பண்ணி கொண்டு வந்து காட்டினார், துவயாதிகாரத்துக்கு மாத்திரம் கொண்டு வந்து காட்டினாராம். நன்னா இருக்கு, நான் சொன்னா போலயே நன்னா இருக்கு, மொத்தத்துக்கும் பண்ணிடுவோம்னு சொன்னார். அப்புறம் திருக்குடந்தேசிகன் மீதி 20 அதிகாரத்துக்கும் பண்ணியிருக்கார். அதனால சாக்ஷாத் சுவாமி பண்ணினதுக்கு பூர்வ சாராஸ்வாதினி வியாக்கியானம்னு, அடுத்தது திருக்குடந்தேசிகன் பண்ணதுக்கு உத்தர சாராஸ்வாதினி வியாக்கியானம்னு, ரகசியத்திரை சாரத்துக்கு நம்ம ஆச்சாரியால் எப்படி ரொம்ப ஆச்சரியமான வியாக்கியானங்கள் அதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். சம்பிரதாயத்துக்கு தேசிகனையும் அந்த பாஷ்யக்காரரையும் அதே போல ஆழ்வார்களையும் காப்பாற்றி அவளுடைய ஸ்ரீசூக்திகள் குறையாம அவள் சாதிச்சு ஸ்தாபிச்சு கொடுத்ததானதான அந்த சம்பிரதாயம் குறையாம காப்பாற்றி கொடுத்த பெரிய மகான்களே சாக்ஷாத் சுவாமியினுடைய வைபவம் இப்படி அபாரமானது. அதில் பாஷ்யக்காரர் போலே எழுதியிருந்தார், சாக்ஷாத் தேசிகனை போலே ஒரு ஆச்சாரியனான திருக்குழந்த தேசிகனையும் நமக்கு கொடுத்தார். அது சாக்ஷாத் சுவாமியினுடையதான திவ்ய வைபவம் வேதாந்த ராமானுஜ மகான் தேசிக என்ற திருநாமத்தோடு எழுந்தருளியிருந்த இந்த ஆச்சாரியரோட வைபவத்தை இதோட முடிச்சுக்கலாம். பாஷ்யக்காரரே இன்னொரு அவதாரமோ என்றதான வைபவத்தோடு எழுந்தருளியிருந்ததுனாலே சாக்ஷாத்து சுவாமியே என்று ஈரரசுபடாததான இந்த திருநாமத்தோட இன்றளவும் சாக்ஷாத்து சுவாமிதான் என்று சொல்லும்படியாக இருந்த வேதாந்த ராமானுஜ மகாதேசிகனுடைய திருவடிகளிலே நம்முடைய பிரணாமங்களை சமர்ப்பிச்சுண்டு இப்பேற்பட்ட மகான்களுடையதான சரித்திரத்தை அவளுடைய வைபவத்தை அவளுடைய கிரந்தங்களை பற்றி கொஞ்சமாவது நமக்கு கேட்க கிடைக்கிறதே என்ற சந்தோஷத்தோடு, இதனாலே நமக்கு கிடைக்கக்கூடிய ஆச்சாரிய அனுகிரகத்தையும் அதனாலே கிடைக்கக்கூடிய ஒரு மனசாந்தியையும் அதனாலே கிடைக்கக்கூடியதான ஒரு சுத்தியெல்லாம் நாம் இதே போல மேற்கொண்டு அடுத்தது அனுபவிச்சுண்டு அடுத்த வாரம் சாக்ஷாத் சுவாமி நமக்கு கொடுத்த உயர்ந்த ரத்னமாய் முனித்ரய ஆச்சாரியராய் எழுந்தருளிருந்த திருக்குழந்த தேசியனுடைய திவ வைபவத்தை அனுபவிக்கப் போகிறோம் என்று சொல்லிக்கொண்டு இன்னைக்கு உபன்யாசத்தை முடிச்சுக்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஹலோ.
பரம பாக்கியம், குரு பரம்பரை அனுபவமும் ரொம்ப பிரமாதமா கூட எங்களுக்கு ஊட்டின்னு வந்து அது கூடிய தத்துவார்த்தங்களும் சேர்த்து சேர்த்து கோத்து கோத்து எங்களுக்கு புரிய வைக்கிறது ரொம்ப ரொம்ப பாக்கியமா
இருக்கு. சந்தோஷம். இன்னைக்குதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் யூ ஸ்ட்ரீம்ல எவ்வளவு பேர் ஆன்லைன் பாக்குறான்னு பார்த்தேன், 274 வந்திருக்கு. போன வாரம் இதோட நிறைய இருந்தா போல தெரிகிறது. இது ஆன்லைன் யூ ஸ்ட்ரீம் நான் ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்குதான் போட்டு பார்த்தேன், இவ்வளவு நாளா பாக்கல. 274 பீப்புள் கேட்கறான்னு இருக்கு. இன்னும் இதே மாதிரி நிறைய பேர் கேட்கணும்னு ஆசையா இருக்கு. சரி பார்க்கலாம்.
அடியேன், அதே தான் நானும் வேண்டிக்கிறேன். அடியேன்,
சரி ரைட்.
அடியேன் தான்.